రామానుజ దయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మ రుగ్మ వ్యామోహత స్థితితరాణి తృణాయ మేనే అస్మద్గురుర్భగవధోస్య దయైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రభవ్యే మాతాపితా యువతయస్తనయా విభూదిః సర్వం యథేవ నియమేన మధన్వయానాం ఆధ్యస్య న కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేను పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుసముని ప్రణతోస్మి నిత్యం నామ సంకీర్తనం యస్య సర్వ పాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖ శమనః తం నమామి హరిం పరం వసుదేవ సుతం దేవం కంస చానూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం. పూమన్నుమాది పొరుందియ మార్బన్ புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் அரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதய தொழகா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஓடி ஓடி பல்பிறப்பும் திறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்தனின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுக்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையில் தேவு மற்ற அரியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திரிவனே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான் குயில் நின்றார் தொழில்சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. எங்கனையோ அன்னை நீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் சூசாகும் செப்பேரோர் எம்பாவாய். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. ஜன்மாத்யஸ்யயதோன்வயாத் இதரதஸ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஹ ஸ்வராத் தேனே ப்ரஹ்ம ஹ்ருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யஸ்தூரயஹ தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ர ஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மஸ்தராணாம் ததாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே கிம் வா பரைரீஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்யவருத்யதேத்ர க்ருதிபிஹி சுஸ்ரூஷபிஹ் சக்ஷணாத் நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகா அம்ருதத்ரவசம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகா யம் ப்ரவ்ரஜந்தம் அனுபேதமபேத க்ருத்யம் த்வைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேதுஸ்தம் சர்வபூத ஹ்ருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வான் பாவம் அகில ஸ்ருதிசாரமேகம் அத்யாத்ம தீபம் அதிதிதீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயா ஆஹ புராண குஹ்யம் தம் வியாச சூனும் உபயாமி குரும் முனீனாம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 ஆளும் பரமனை கண்ணனை ஆழித்திரான் தன்னை தோளும் ஓர் நான்குடை தூமணி வண்ணன் எம்மான் தன்னை தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டி நாளும் பிறப்பிடைதோறும் எம்மை ஆளுடை நாதரே பக்தர்கள்தான் வசத்தி அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். திருவாய்மொழியில மூணாம் பத்து ஏழாம் திருவாய்மொழியில இரண்டாவது பாசுரம் ஆளும் பரமனை கண்ணனை ஆழித்திரான் தன்னை எல்லாத்தையும் ஆளக்கூடிய பரமன் பரமன்னா எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவன் பரம்பொருள் அப்படின்றோம் இல்லையா பரம்னா மேலே அப்படின்னு அர்த்தம். ஆளும் பரமனை ஓரறிவுள்ள ஜீவன்கள் ஈரறிவுள்ள ஜீவன்கள் மூணறிவு நாலறிவு அஞ்சறிவு ஆறறிவு இப்படி எல்லா ஜீவராசிகளையும் ஆளும் பரமனை ஜடவஸ்துக்கள் அதெல்லாம் ஆளும் பரமனை தேவர்களை ஆளும் பரமனை அது அவனுடைய ஆளுகைக்கு உட்படாத ஒருத்தர் ஒன்னுன்னு ஒன்னு கிடையாது. இப்ப பாரத தேசம் அப்படின்னா இந்த தேசத்துக்கு ஒரு பிரதம மந்திரி இருக்கார் அப்படின்னா அவருடைய ஆளுகை எவ்வளவு தூரம் அப்படின்னா பாரத தேசத்தினுடைய எல்லை வரைக்கும் தான். அதே பாகிஸ்தான் இருக்கா அல்லது யூஎஸ் இருக்கானா அவாவா ஏரியா வரைக்கும் தான் அவர்களுடைய ஆளுகை. அந்த மாதிரி கிடையாதான் பரமாத்மாவுடைய ஆளுகை. பூமியிலையும் அவர் ஆழ்கின்றார், இந்திரலோகத்தையும் அவர் ஆழ்கின்றார். இந்திரலோகத்தும் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கிறதுனாலதான் அப்பப்ப இந்திரன் எல்லாம் மாத்தின்றே இருக்க. அப்ப பகவானுடைய ஆளுகை அப்படின்றது எல்லா இடத்திலையுமே இருக்கு. அதனாலதான் பகவான பிடிச்சுக்கோங்கோ அப்படின்னு தெரியவா சொல்றோம். எந்த இடமா இருந்தாலும் எந்த நிலைமையா இருந்தாலும் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம் தான். அப்ப பயமே கிடையாது. நம்ம ராஜா அவருக்கு எங்க போனாலும் அவருக்கு பலம் இருக்கு, அவர் பேரை சொன்னா நடக்கும் அப்படின்னா அதுதானே நமக்கு வேணும். இந்த இடத்துல தான் எங்களுக்கு பேர் செல்லுபடி ஆகும் அப்படின்னு அது பிரயோஜனம் இல்லையே. அதனால ஆழ்வார் சொல்றார், ஆளும் பரமனை கண்ணனை, கண்ணன் நம்மளை கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்துருக்கான். நம்மள யாராவது கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துவாளா? அந்த மாதிரிதானே எல்லாரும் ஆசைப்படுறோம், என்ன அப்படியே வச்சு பத்தி 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 பாதுகாக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறோம். அதாவது நாம தவறே பண்ணாலும் கூட நமக்கு திட்டி அனுகிரகம் பண்ணணும், நம்மளை தள்ளி விடப்படாது. இப்ப நம்ம கூடவே யாராவது வேண்டப்பட்டவர்கள் இருக்கா, கணவனோ மனைவியோ இல்லாட்டி உற்றார் உறவினர்களோ ஃப்ரெண்ட்ஸோ, அவ பழக்க வழக்கங்கள் மாறிண்டே இருக்கு, சரியா இல்லை, ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னா அவளை அழகா கொண்டாடிண்டு அவளை காப்பாத்துறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணமா, ஒரு எல்லை வரைக்கும் பண்ணுவோம், அதுக்கப்புறம் போ அப்படின்னு தண்ணி தெளிச்சு விட்டுருவோம். இதானே யதார்த்தம் உலகத்துல யாரா இருந்தாலும். ஆனா பகவான் அப்படி இல்லையா, கண்ணுக்குள்ளேயே வச்சுருக்கான். கெட்டு போனா கூட சரி பரவாயில்ல, இப்போ யாரும் அவனை திருச்சி விடலாம், இப்போதுலேருந்து அவனை திருச்சி விடலாம். அதனாலதானே திருமங்கை ஆழ்வார்லாம் திருந்துற, திருமங்கை ஆழ்வார்லாம் திருந்துறதுக்கான வாய்ப்பு உண்டா? திருமங்கை மன்னனா இருக்கா, குமுதவல்லி நாச்சியார கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற. அப்ப குமுதவல்லி நாச்சியார் சொல்லிட்டா திருவாலி திருநகரின் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற இடம், அங்கதான் திருமங்கை ஆழ்வாருடைய அவதாரம் குறையலூர் அப்படின்னு. அப்ப குமுதவல்லி நாச்சியார் சொல்லிட்டா உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு தான் வாழ்க்கைப்படுவேன் அப்படின்ட்டான். அப்ப உடனே ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகணும் அப்படின்னா ஒரு ஆச்சாரியன் கிட்ட போய் அவர் தோல்ல சங்கு சக்கரம் எல்லாம் பொறிச்சு அவனை ஏத்துக்கணும், தன் சிஷியனா ஏத்துக்கா ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் அப்படின்னு. யாரும் இவர் ஏத்துக்க மாட்டேங்கிறார், ஏண்டானா இவன் பெண்பித்தன், இவனுக்கு எல்லாம் போய் அந்த லட்சணம் எல்லாம் கொடுக்க கூடாது, அருகதை அற்றவன் அப்படின்னு எல்லாரும் அவரை துரத்தி விட்டுடுறான். அப்ப அழகா திருநறையூர் போறா, ஜோரா திருநறையூர் பெருமாளை பார்த்து நேரடியா கேட்கிறார், எல்லாரும் என்ன தள்ளி வச்சுட்டா, நீயும் தள்ளி வைக்க போறியோ, என்ன வைஷ்ணவனா ஏத்துக்கொள்ள மாட்டியோ அப்படின்ற. உடனே பகவான் பிரத்யட்சமாய், நான் ஏத்துக்கிறேன்டா குழந்தை அப்படின்னு சொல்லி அவருக்கு சங்கு சக்கரம் எல்லாம் கொடுத்து தன்னுடைய சிஷ்யனா ஏத்துக்கிறான். அதானே தெய்வம், நீ வா அப்படின்ற தெய்வம். அதனால அவன் கண்ணனா, அப்படி அவன் கிருப பண்ணதுனாலே திருமங்கை மன்னன் ஆழ்வாரா மாறின, ரகுநாத நாயக்கன் மகா கஞ்சன், எச்ச கஞ்சினாலே ஈ ஓட்டமாட்டான், காக்கால ஈயே ஓட்டமாட்டான். பாண்டுரங்கன் தானே ஒரு பிச்சைக்காரன் வேஷம் போட்டு வந்து இந்த ரகுநாதனை புரந்தரதாசரா மாற்றினான். அப்ப பகவான் யாரையும் தள்ளுறதில்லை, கண்ணன் அதாவது ஆளும் பரமனை கண்ணனை ஆழித்திரான் தன்னை. கைகள்ல சக்கரம் வச்சிருக்கான, சங்கு சக்கரம், ஆழி அப்படின்னா சக்கரம், ஆழினா கடல், அதுவும் அர்த்தம். ஆளும் பரமனை கண்ணனை ஆழித்திரான் தன்னை, தோளும் ஓர் நான்குடை தூமணி வண்ணன் எம்மான் தன்னை, நான்கு திருத்தோள்களோட இருக்கான் தூமணி வண்ணன். தூமணி வண்ணன் அப்படின்னா உத்தமமான குறையில்லாத இந்திரநீல மணி போல வண்ணம் உடையவன். மணிவண்ணன் அப்படின்னாலே நீலக்கல் இருக்கு இல்லையா, அந்த நீலக்கல் போல ஒரு வண்ணமாக மணிவண்ணா அப்படின்னு பேர். தோளும் ஓர் நான்குடை தூமணி வண்ணனை, தூமணி வண்ணன் எம்மான் தன்னை, என்னுடைய ரக்ஷகனா இருக்கா எம்மான் தன்னை. தாளும் தடக்கையும் கூட்டி பணியும் அவர் கண்டீர், நம்மாழ்வார் சொல்றார், இப்படிப்பட்ட என் பிரபுவே எம்மான் தன்னை பாடும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டி. யார் பெருமாள் நடுவே கைகூப்பி நிக்கிறானோ அவ்வளவுதான், வேற ஒரு லட்சணமும் ஆழ்வார் சொல்லவே இல்லை. தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டி. திருப்பதி ஏறுவா, நிறைய பேர் பாமர ஜனங்கள், நிறைய பேர் சாதாரண ஜனங்களா இருப்பா. இந்த பாமர ஜனங்கள் அப்படி திருப்பதி மலையை கீழே முதல் படியில நிற்பா, ரெண்டு கையை அப்படி கூவிப்பா, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு ஒரு சப்தம் போடுவார்கள். ஏடு கொடுவாடா வேங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, அழகா அப்படி கைகூப்பி சொல்லுவார்கள், நமஸ்காரம் பண்ணுவார், மலையப்பா மலை ஏற்றி விட்டுடுப்பா அப்படின்னு அவா வரைக்கும் அப்படின்ற நம்மால் தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்ணி. யாரவனா இருக்கட்டும், சமயத்தை எங்கயோ பஸ்ல போயிட்டு இருப்போம், ஏதாவது ஊருக்கோ எங்கேயோ போயிட்டு இருப்போம், வீதியில திருவீதியில பெருமாள் வருவார் துளா, பஸ்ல இறங்கி போய் கீழே சேவிக்க முடியாது, பஸ்ல உட்காந்து அப்படி கையை கூப்பி பகவான் பார்க்கலாம், பரவாயில்லையே இத்தனைக்கு நடுவில் கூட அப்பதான் ஒரே வேர்க்கிறது, வீட்டுல ஏதோ பிரச்சனை, பக்கத்துல உட்காந்து தூங்கி தூங்கி நம்ம மேல விழறான், ரொம்ப நேரமா பஸ் டிராபிக்ல நிக்கிறது, ஒரு பக்கம் கண்டக்டர் கத்துட்டு இருக்கான், ஒரே கூட்டம் நெரிசல், இதுக்கு நடுவில் பெருமாள் திருவிதி விழா வரத பார்த்தோம்னா கை கூப்பிடும் பார்த்தா, தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்ணி. அவர் அவர் யார் அப்படின்னா ஆழ்வார் சொல்றார், நாளும் பிறப்பிடை தோறும் எம்மை ஆளும் நாதரே, எம்மை ஆளுடை நாதர். அந்த மாதிரி பகவானை யார் கைகூப்பி தொடராளோ அவர்கள் எல்லா பிறப்பிலையும் எனக்கு நாதன் அப்படின்னு ஆதிநாதர்னு சொல்றோம் இல்லையா, நம்மாழ்வார் ஆதிநாதர நாதர்னு சொல்லல, அந்த ஆதிநாதரை தொழும் அவர் கண்டி எம்மை ஆளுடை நாதர். யாராவது கைகூப்பி பகவானை தொழுதுட்டா அப்படின்னா அவர்கள் எம்முடைய நாதர்கள், அவர்கள் எம்முடைய நாதன், அவர்கள் என்னுடைய எஜமானன் அப்படின்ட்டு பக்தி வசத்தி. இந்த இடத்துல நம்மாழ்வார் ஜாதிய பத்தியோ குலத்தை பத்தியோ வயச பத்தியோ படிப்ப பத்தியோ எதை பத்தியுமே பேசல, ஆனா பெண்ணா அதுவும் பேசல, என்ன வயசு அதுவும் பேசல, அழகா இருக்காளா அழகில்லாம இருக்காளா அதுவும் பேசல, எந்த மொழி பேசுறவா அதுவும் இல்லை, மொழி கூட வேண்டாம். ஊமையா இருந்து கைகூப்பினாலும் உத்தமம் தானே, எத்தனையோ பேர் ஊமையா இருந்திருக்கா இல்லையா, சூர்தாசர்லாம் கண்ணே தெரியாதவன், எத்தனையோ பேர் கண் தெரியாமல் பகவத் பக்தி பண்ணிருக்கான், எத்தனையோ பேர் வாய் பேச முடியாத ஊமைகள்லாம் உண்டு, அவளும் பகவத் தியானம் பண்ணிருக்கா, ராமானுஜரே ஒரு ஊமை கனுகிரகம் பண்ணா அப்படின்னு ராமானுஜர் சரித்திரத்தை காண கிடைக்க. அப்ப தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டிர், ஆளும் பரமனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை, தோளும் ஓர் நான்குடை தூமணி வண்ணன் எம்மான் தன்னை, தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டு நாளும் பிறப்பிடை தோறும் எம்மை ஆளுடை நாதரு. அவர்கள் தான் எங்களுக்கு நாதன், அவ சொல்றத நாங்க கேட்போம் அப்படின்னு அம்மா. இத சொல்றதுதான் பாகவதம், எந்த ஜாதியா இருந்தாலும் பக்தி பண்ணலாம், எந்த நிலைமையில இருந்தாலும் பக்தி பண்ணலாம், எந்த வயசுக்காராலும் பக்தி பண்ணலாம், பக்திக்கு எதுவும் தடை இல்லை. குடும்ப பிரச்சனை தடை கிடையாது, என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்தியே பண்ண முடியல, வீட்டை ஒரே பிரச்சனை, ஒரே பிரச்சனை இருந்தால் பக்தி பண்ணணும், எல்லாம் சரியானா பக்தி பண்ணணும், பக்தி பண்ணா தான் சரியாகும், இது சரியானா பக்தி பண்ணணும் நடக்காது, பக்தி பண்ணா இது சரியாகும், பக்தி தான் முக்கியம். ஆபீஸ்ல பிரச்சனை பக்தி பண்ணாதான் சரியாகும், ஆபீஸ்ல பிரச்சனை தீர்ந்தோடனே பக்தி பண்றேன் அப்படின்னு அது இல்லை. பக்தி உத்தமமான ஒண்ணு, சுலபமான ஒண்ணு, பாகவதம் அது அழகா சொல்றது, பக்தி பண்ணு பக்தி பண்ணு, இதுதான் உன்னால முடியும், இதுக்குதான் யாருடைய தயவும் அவசியம் இல்லை. ஏன்னா பக்தி மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், படுத்துட்டு யார் யார பத்தியோ யோசிக்கிறோம், எதையோ யோசிக்கிறோம், யாருடைய தயவால் அவசியம் இருக்கா, யார் வீட்டையோ பார்க்கணும் ரொம்ப அழகா இருக்கு, வீட்டுல வந்து படுத்துருச்சா இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், அவகிட்ட போய் நான் வீட்டை பத்தி கொஞ்சம் நினைச்சுக்கிட்டுமா, நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல, நான் வீடுன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் அழகான பெண்ணு அதெல்லாம் அடுத்த கட்டு, அவகிட்ட உரிமையா கேட்கிறோம், கொஞ்ச நேரம் அவங்க கொண்டாட்டியை நினைச்சுக்கிறேன் ரொம்ப அழகா இருக்கா, சொல்றதுக்கே நாராசமா இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச என்னமா இருக்க அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப மனசுல நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு யாருடைய தயையும் அவசியம் இல்லை. இது கன்ஃபார்ம் ஆகுறது இல்லையா? இந்த சுகர் பேஷண்ட் எல்லாம் இருப்பான், அவ பக்கத்துல மட்டும் உட்காந்து சாப்பிடப்படாது விருந்தெல்லாம். ஸ்வீட்டா சாப்பிடுங்க, நல்லா இருக்கா, டேஸ்டா இருக்கா, என்ன நீ போட்டு பண்ணிருக்கா போல இருக்கே அப்படிங்களா. ஏன் நீங்களும் சாப்பிடணும், அங்கத்தையும் சாப்பிடுறாங்க, எல்லாம் சாப்பிடும் போஷம் சாப்பிட முடியாது அப்படின்னு நமக்கு சாப்பிடலாம், நமக்கு பயம் வந்துடும் அவ பக்கத்துல இருக்கான. அந்த மாதிரி இல்லாமல் யாருடைய தயையும் அவசியமில்லாதபடி பகவத் தியானம். பெருமாள் கிட்டே கேட்கணும், நான் நினைச்சுக்கிட்டு மாடா இங்க உட்கார்ந்து ஏடுகள்ல வாடா வேங்கட்ரமணா திருப்பதி போய் சீனிவாசன் கிட்ட அப்படி சொல்லிக்கிட்டோமா, திருமந்திர நகரத்தை உட்கார்ந்த மாதிரி கிரவுண்ட் ஒரு பாகவத சத்தம் ஏற்பாடு பண்ணிருக்கா, ஏடுகள்ல வாடா வேங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா பர்மிஷன் வாங்கிட்டா சொல்றோம் இல்லையே. ராம் கிருஷ்ண ஹரி பண்டரிபுரம் போய் பாண்டவன் கிட்ட கேட்டு வந்தா சொல்லிட்டு இருக்கோம், இல்லாட்டி சொல்லி கொடுத்த சந்துக்காராம் கிட்ட வந்து காப்பி ரைட் எல்லாம் வரலாம், நான் வாங்கியிருக்கேன் இது எனக்கு பகவான் சொன்னது, ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, நீ ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி சொன்னா ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு ரூபாய் தரணும் அப்படின்னு பண்ணி பாருங்க. இனிமேல் ஒவ்வொரு தடவை நாம சொன்ன ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் உண்டியில போட்டு வாங்கல, எவ்வளவு சேமிக்கலாம் தெரியுமா, ஒவ்வொருத்தரும் ஒரு தனி பாகவதமே நடக்கலாம். சத்தியமா சொல்லி நிஜமாவே. அப்ப பகவத் பக்திக்கு யாரும் அவசியம் இல்லை, உங்களுடைய ஆசை உங்களுடைய தவிப்பு உங்களுடைய முயற்சி இவ்வளவுதான், குரு அனுகிரகம் அது நிச்சயமா உண்டு. அதனால அந்த பக்தி பண்ணணும், பாகவதம் அழகா சொல்றது. அதனாலதான் மீன்கார பிள்ளை வேதவியாசருக்கு பாகவதத்தை எழுதுற பாக்கியத்தை பகவான் கொடுத்தான். சிச்சி இவன் மீன்கார்ப்பனோட புள்ள, என் பாகவதம் எழுதுறனா அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும்னு சொல்லி பகவான் வேற யாரையாவது எழுத வச்சானா. எத்தனையோ பெரிய பெரிய பிராமணா ரிஷிகள்லாம் இருந்தான், வேதவியாசர் குறவு இல்லை சொல்ல வர, பகவான் அவரையே செலக்ட் பண்ணா அப்படின்னா அவன் நல்லா அனுபவிக்கிறான் அப்படின்னு. அவருக்கு பாகவத்தை சொல்றதுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ண, யாருன்னா நாரத மகரிஷி, ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளை பூர்வ ஜென்மத்தில், ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளை சொல்ல ஒரு மீன்கார பெண்ணுடைய பிள்ளை எழுதினதுதான் பாகவதம். அதை கேட்டது ஒரு கிளிப்பிள்ளை. பாகவதம் எப்படி சொன்னா கிளிப்பிள்ளை மாதிரி பேசணும்ன்றியா, கிளிப்பிள்ளை மாதிரி பேசணும். சுக பிரம்ம மகரிஷி எத்தனை பேர் வித்தியாசம் கேட்டது யார் தெரியுமா, ஒரு நாய்க்கு பிறந்த குழந்தை சௌனக மகரிஷி, சௌனக மகரிஷி நாயுடைய வயிற்றிலேருந்து பிறந்த ஒரு குழந்தை, இவ்வளவு வித்தியாசமானது இந்த பாகவதம். அப்ப தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டி, இதுதான் எல்லாரும் பாருங்கோ. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதிக்காரர், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையே வித்தியாசம். பகவான் அதெல்லாம் கிடையாது, இந்த ஜாதிக்கு இதுதான். இப்ப கவர்மெண்ட் கோட்டாலாம் உண்டு இல்ல, எம்பிசி எஸ்சி எஸ்டி பிசி எஸ்டி இவாளுக்குலாம் என்னங்க கோட்டா அப்படின்றாரு. பக்தியில ஒரே கோட்டா தான் எல்லாருக்கும், பக்தி கோட்டா மட்டும்தான், இல்ல 75% கிடையாது 33% கிடையாது, எல்லாருக்கும் 100% தான். அத்தனை பேருக்கும் 100 100 100 100 100, எந்த ஜாதிக்காரா வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம், எந்த வயசுக்காரா வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். அதனாலதான் அந்த கிளிப்புள்ள சொல்றத மீன்கார பெண்ணுடைய பிள்ளை எழுதினது, வேலைக்காரி பிள்ளை சொன்னது, கிளிப்புள்ள சொன்னது உட்காந்து கேட்டது ஒரு ராஜாதிராஜன் பரீட்சைக்கு. இதுதான் அதிசயம், ராஜா சொல்றதானே ஒரு மீன்கார பிள்ள கேட்கணும், ஒரு வேலைக்காரி பிள்ள சரி ராஜா அப்படியே செய்யற ராஜா, ராஜராஜ ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்கெல்லாம் சொல்றா இல்லையா, அதெல்லாம் இவா தானே சொல்லணும். ஆனா அந்த ராஜன் கை கட்டி இவா முன்னாடி கைகூப்பி நிக்கிறான், எனக்கு நல்லது சொல்லுங்கோ அப்படின்னு. பக்தியில மட்டும் இவாதான் வசத்தின்னே கிடையாது, எல்லாரும் வசத்து தான். தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டி, அவ்வளவுதான். தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டி. சூர்தாசர் அவரோட கிருஷ்ண பஜன பாடணும், கண் தெரியாதவர், கண் தெரியாதவர், அவரை மாதிரி கிருஷ்ண பக்தி வந்துடுத்தனா போதும் பகவான், இல்ல இல்ல உனக்கு கண் தெரியாது அப்படின்னு தள்ளி வைக்கல, அவருக்கு விசேஷமான காட்சியே கொடுக்கிறார். பகவத்கீதையை சொல்றது ஒரு தேரோட்டி, ஒரு டிரைவர் சஞ்சயன், சஞ்சயன் தான் சொல்றாரு யாருக்கு, திருதராஷ்டிர ராஜாவுக்கு. அப்ப இல்ல ராஜா ஏழை பணக்கார் அந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது. பக்தி யார் வேணாலும் அனுபவிக்கலாம், அனுபவிச்சதை யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம். அதுதான் வசக்தி, அதுதான் சிரேஷ்டம். அவ்வளவு அழகு அந்த பக்தி. அதனாலதான் பகவான் ஜோர வராக அவதாரம் எடுக்கிறான். சுவயம்புவ மன் சதரூபாவுக்காக வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை உத்தாரணம் பண்ணி கொடுக்கிறான். அழகா உட்கார்ந்துருக்கிற பூமியில கால் வச்சுண்டு வராகர் தூக்கிண்டு வந்த ஒரு பூமி, வராகர் பல்லுல பட்ட பூமியை நம்ம காலில் மிதிச்சுருக்கோம். அதனால அந்த காலத்தில் நிறைய பேர் இன்னைக்கு பல பிரிவா வந்து செருப்பே போட மாட்டான். அதனால நீங்க செருப்பு போடாமலாம் வராதிங்க. நிறைய இது பிருந்தாவனம் தான். பிருந்தாவனம்னா ரெண்டு உண்டு, நெருஞ்சி முள்ளுக்கும் பிருந்தான்னு பேரு. நெருஞ்சி முள் காடா தான் இருக்கும், அதனால துளசி வேணாம் ஆயிடும் வச்சுக்கோங்க. அதனால இந்த உட்கார இடம் வரைக்கும் செருப்பை போட்டுக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனா குத்தித்தனா வலிக்கும். அப்ப அந்த பக்தி வசக்தி வராகமூர்த்தி உத்தாரணம் பண்ணிட்டு வந்த பூமி. உத்தாரணம் பண்ணது மட்டுமல்ல, நான் என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கின்றேன் உத்தரவாதமும் கொடுத்திருக்கார். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம்னா போதும். சித்திரம் சிறுகாலே வன்புண்மை தேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். ஆண்டா சொல்றா இவ்வளவு சீக்கிரம் அடிய காலம் சின்ன வயசுல வந்து இவ்வளவு அழகா திருப்பாவையெல்லாம் ஏந்திரிமா சொல்றோம். பெற்றம் நீக்கும் வெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தினி குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை வரைகொள்வான் அஞ்சுகான் கோவிந்தா எற்றைக்கும் பிரார்த்தனை பண்ண. அப்படி பிரார்த்தனை பண்ணும் ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணிட்டு திருப்பி விஷயம் திருப்பி பிரார்த்தனை பண்ணக்கூடாது. ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணியாச்சு அவ்வளவுதான், நான் மறந்துட்டேன் அப்படி விட்டுருணும். நம்ம ஒரே விஷயத்துக்கு 1000 தடவை பிரார்த்தனை பண்றோம். ஏன்னா நம்பிக்கை. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் பார்த்துப்பாரு, அவர்தான் விட்டுறணும் அவ்வளவு. அதுக்கப்புறம் யோசிக்கவே கூடாது, யோசிக்கவே கூடாது. ஆண்டா சொல்ற எத்தைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முன்தன்னோடு உற்றோமே ஆகும். நிறைய பேர் இன்ஸ்டால்மெண்ட் பிரார்த்தனை பண்ணிப்பேன். இந்த பிரார்த்தனை கூட ஒரு கஞ்சத்தனம். குழந்தை நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் குழந்தை 12th நல்லா எழுதணும், அப்புறம் குழந்தை 12th நல்ல மார்க் வாங்கணும், அப்புறம் குழந்தை 12th நல்ல சீட்டு கிடைக்கணும், அப்புறம் திருப்பி காலேஜ், அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அப்புறம் ப்ரமோஷன் கிடைக்கணும், அப்புறம் ஒரு வீடு கட்டணும். கேட்கறதான் கேட்கறது, ஜென்ம ஜென்மாத்திரத்துக்கு எப்பயும் சௌக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், பக்தியோட இருக்கணும், முடிஞ்சுடுச்சு. அடுத்த வேலை குழப்பம் பார்க்கணும். இதே வேலையா பண்ணிட்டு இருக்கப்படாது. பகவானுக்கு என்ன ரிமைண்டரா, நம்ம எல்லாம் மொபைல் போன ரிமைண்டர் போட்டுப்போம், நீ 8 மணிக்கு மருந்து சாப்பிடணும் அப்படின்னா ரிமைண்டரே வச்சுக்கணும். ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணா 1000 கோடி ஜென்மாவுக்கு அவர் ஞாபகம் சொல்றோம், மறதியே கிடையாது சுவாமிக்கு. பல பிரார்த்தனைகள் நாம பண்ணிட்டு மறந்து போயிட்டோம், எப்பயோ கேட்டுப்போம், அப்புறம் இன்னைக்கோ நான் ஞாபகம் வரும், நான் எப்பயோ கேட்டேன் இன்னைக்கு பெருமாள் கொடுத்தா அப்படின்னு. நாமே மறந்து போனாலும் நாம் பண்ண பிரார்த்தனைகளை சுவாமி மறக்கிறது இல்லை. நின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுவாமிக்கு அப்பப்ப ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தான் சொல்லுவோம், நான் மறந்து விட நீ ஞாபகப்படுத்து, இந்த துண்டில முடிஞ்சு வச்சுக்கிறது, முந்தானில முடிஞ்சு வச்சுக்கிறது, ஒரு பாவம் முடிஞ்சு வைக்கிறது, இதெல்லாம் சுவாமிக்கு ஞாபகப்படுத்துறது, நமக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு தான். அப்ப ஒரு தடவை பிரார்த்திச்சுதான் போதும், எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் கிருபா பண்ணுவார். குந்தி தேவி அப்படிதானே பிரார்த்தனை பண்றா, கிருஷ்ணா நீ பாத்துக்கோ, அவ்வளவுதான், நீ பாத்துக்கோ, எல்லாத்தையும் நீ பாத்துக்கோப்பா. இன்னைக்கு எல்லாம் அந்த கல்யாணம் அப்படிதான் பண்ணா புல் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு. நீங்க வாசல்ல வந்து இறங்கினோம்னா ஆரத்தி எடுக்கிறதுல இருந்து பாம்பூல பை கொடுத்து நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லாம் எங்க பொறுப்பு, பணத்தை மட்டும் நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு. நல்ல பெரிய பிசினஸ் இன்னைக்கு மெட்ராஸ் எல்லாம். அந்த மாதிரி பகவான் சொல்றான், எல்லாம் நான் பாதுகிறேன், நீ எங்கிட்ட கொடுத்தா போதும் பொறுப்பு. யோக க்ஷேமம் மகாம்யகம். அதுதான் வராகமூர்த்தி சொல்றார், நான் பாத்துக்கிறேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டா போதும், நீ பாத்துக்கோப்பா அவ்வளவுதான். எத்தனை வருஷம் வாழ போறோம் சொல்லுங்க, 100 கேரண்டி இல்ல. 100 வயசுக்கு போய் இவ்வளவு பாடா, அதுல பாதி தூக்கத்துல போறது 50 அப்படி ஃபுல்லா வாழ்ந்துருவோமா? நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும், பிணி பசி மூக்கு துன்பம் டிவி ஐபிஎல் மேட்ச் எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி டென்ஷன், யார் ஜெயிக்க போறா, யார் தோக்க போறா, நம்ம தோக்குறோமா ஜெயிக்கிறோமானே தெரியல. இங்க எங்களுக்கு அந்த டென்ஷன், நாங்க அடி வைத்த பிடிச்சோம், ஐயோ வரலாம் ஜெயிக்கணுமே, அவ மேட்ச் ஜெயிக்கணுமே, ஜென்மா ஜெயிக்கணுமே, நாங்க பதவி அடிச்சுட்டு இருந்தா இவா ஜெயிப்பாளா அவா ஜெயிப்பாளா அப்படின்னு ஓடிட்டு இருக்கும். அப்ப இத்தோடு வாழ்க்கைக்கு அவ்வளவு டென்ஷன் வேண்டாம், கிருஷ்ணா காப்பாத்து நீ பார்த்துக்கோ சொல்லிட்டு நீங்க பாட்டு உங்க கடமையை ஜாலியா பண்ணிட்டு வாங்க. கடமையில டென்ஷனும் வேண்டாம், பயமும் வேண்டாம், கவலையும் வேண்டாம், பகவான் பார்த்துட்டு இருக்கா எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பான். அதனாலதான் பிரம்மதேவர் அவ்வளவு அழகா எல்லாரையும் சிருஷ்டிக்கிறார், எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். ஏதான பிரச்சனை வந்தா ஹரி தியானம் பண்றார். ஹரி நீ பாதுகாப்பா உனக்கு தெரியுமே. தியானம்னா என்ன தெரியுமா? இதெல்லாம் வந்து இருக்கா இப்படியாகணும் எப்படியாகணும் எப்படியாகணும் அப்படி இல்ல, உனக்கு தெரியும் அப்படின்னு அவனை நினைக்கிறது அவ்வளவுதான். இந்த குழந்தை பசிக்கிறது அம்மா கிட்ட சொல்லிட்டு விட்டுடுமோன்னு நீ நீ அழும். அதுக்கு அம்மா ஃபேரக்ஸ் கொடுக்கிறாளா, பாலை கொடுக்கிறாளா, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோமா, அம்மா ஃபேரக்ஸ் பாட்டில் கொண்டு வந்திருக்காளா, எனக்கு நிப்பிள் கொண்டு வந்திருக்காளா, ஃபீடிங் பாட்டில் கொண்டு வந்திருக்காளா, எதுக்கான ஒரு டென்ஷன் உண்டா? வீல் 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 கத்தும் அவ்வளவுதான், ட்ரெயினே அதுவும். அம்மா எடுத்து வச்சிருந்தாளா, அதுக்கு எங்க வெந்நீர் கிடைக்கும், வண்டியில போயிட்டு இருக்கோமே, இந்த வண்டியில பேண்ட்ரி கார் இருக்கா, எங்க ஜங்ஷன்ல நிக்கிறதா, ஒன்னும் அது கவலையே இல்லை. வீல் வீல் நாலு கட்டு கத்தும், வாயில வச்சு ஜாலியா குடிக்கும், அவர் தேமேன்னு கிடக்கும். இவ்வளவுதான், எவ்வளவு ஈஸி பாருங்க வாழ்க்கை. வயசாக வயசாக நீங்க தான் வாழ்க்கையை எடுத்துக்கிறது, பிளான் பண்ணி எடுத்துருக்கும் ஜாலியா. நீ நிறைய பிரார்த்தனை பண்றது, 99% பிரார்த்தனை உங்க வாழ்க்கைக்கே இல்லை. உங்க வாழ்க்கைக்கான பிரார்த்தனை இருக்கா? கிடையவே இல்லை. யார் யாருக்கோ எதுக்கோ பிரார்த்தனை, அவசியமே இல்லை. உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, அந்த பிரார்த்தனை ஒரு தடவை பண்ணிட்டு விட்டுருவோம், பிரபு பார்த்துப்பான் அப்படின்னு. தேவேன்னு இருங்கும், சும்மா இருந்தார் இல்லையா ரமண, சும்மா இரு. எல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கான், அவன் நடத்திட்டு இருக்கான், உன் கடமையை பண்ணிட்டு சும்மா இரு. சும்மா இருந்தா வேலை வெட்டி இல்லாம சும்மா அர்த்தம் இல்ல. சும்மா இருந்தா இங்க சும்மா இரு, இதையோ யோசிச்சு இது இப்படி ஆயிடுச்சுன்னா, அவ நடந்துட்டானா, இவா இப்படி பேசினான்னா, ஒருவேளை அவ இந்த மாதிரி திடீர்னு மாறிட்டு அந்த மாதிரி நான் நடப்பேன், உள்ள பகவான் இப்படி பாக்குறான், எதுவுமே நடக்கவே போறது, இவன் இப்படி யோசிக்கிறான், இந்த மாதிரி பிளானே கிடையாது. இவன் நம்ம நினைக்கிற 199 விஷயங்கள் பகவத் சிந்தனையில கிடையவே கிடையாது. பகவான் அந்த மாதிரி பிளானே பண்ணல, பிளானே பண்ணல. இந்த சினிமா பார்த்துட்டு இருப்பா, இப்படி ஆகும் பாரு, அவன் அப்படி ஆகும், கடைசி சம்பந்தமே இல்லாம போயிட்டு இருக்கும். அடைச்சு இந்த படத்தையே உட்காந்து பார்த்தோம், ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டு இவன் ஒரு புதுசா கதை பண்ணிட்டு இருப்பான், இப்படிதான் போறது அப்படிதான் போறது. கடைசி அம்மா ஒரு கதை பண்ணிட்டு இருப்பான், அதே கதை நம்ம கதை, நம்ம ஒரு பக்கம் யோசனை பண்ணிட்டு இருக்கோம், பகவான் ஒரு பக்கம் அழகாக யோசனை பண்ணி வச்சிருக்கான். பகவான் பார்க்கலாம், இந்த மாதிரி இந்த சீன் வரவே வராது. நம்ம ஒருத்தர் ஒரு சீன் யோசிக்கிறோம் இல்லையா, நம்ம வாழ்க்கையில இப்ப அவன் வரப்போறான், கோபமா கட்ட போறான், நான் நாலு கேள்வி நறுக்கு நாக்கப்பட்டு நிற்கிற மாதிரி கேள்வி கேட்க போறேன். அன்னைக்கு பார்த்தா வரவே மாட்டான், 4 மணி நேரம் பிளான் பண்ணிருப்போம். பகவான் எப்படி பார்க்கலாம், வரவே போறது இதாலையும் இவ்வளவு பிளான் பண்றான். அதுதான் சொன்னார் ரமண மகர்ஷி, சும்மா இரு, அது தூங்காம சும்மா தானே இருக்கு, அவ்வளவுதான். கடமையை பண்ணுங்கோ, சும்மா இருந்தோ. அதான் வராகமூர்த்தி சொல்றார், நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கிறேன், நீ கவலைப்படாது, நீ பயப்படாதே. அந்த பூமியில தான் எல்லாரும் வாழ்ந்திருக்கோம், அந்த பூமியில தான் அழகா கர்தம பிரஜாபதி தேவஹூதி உத்தமமான தம்பதிகள், கணவனுக்கு எப்படி பிடிக்குமோ வாழ்ந்துட்டு இருந்தா, அவ்வளவுதான். பெருசா யோசிக்கவே வேண்டாம், இவாளுக்கு இவ்வளவு பண்ணி நான் என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னா, உங்க கடமையை நீங்களே கேவலப்படுத்துறது. என்னெல்லாம் பண்றீங்களோ பகவத் அர்ப்பணமா பண்ணிடுறோம், அதுதான் வசதி. தேவபூதி அப்படிதான் பண்றா, கர்த்தமர் பாட்டு எப்பொழுதும் தியானத்திலேயே இருக்கா, கவலையே படல அவர் பாட்டுக்கு. இவரும் அப்ப எப்ப தியானத்திலேருந்து எழுந்து பாரு, அப்ப அவள் சாப்பாடு கொடுக்கறது இப்படியே இருந்துட்டு இருக்கா. அவ்வளவு பலம் கொடுக்குமானா, அவ்வளவு பலம் கொடுக்கும். கர்மத்தை கடமைய ஸ்ரத்தையோட செய்யும் பொழுது அதுவே பெரிய யோகம். அதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். ஏதோ ஒண்ணு கடமை, நமக்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா, காத்தா எழுந்ததுல இருந்து ராத்திரி வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கடமை. நிஜமாவே நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பாருங்க, இந்த பொறுப்புகள், இந்த பொறுப்புகள் தான் நம்மளை கொஞ்சமாவது உருப்படியா வாழ வச்சிருக்கு. பொறுப்பே இல்லை, நான் அழிக்கிறதுக்கு ஆளே வர வேண்டாம், தீவிரவாதிலாம் வர வேண்டாம், ரொம்ப மோசமான தீவிரவாதி. உலகத்தை யாரா பெரிய தீவிரவாதினா, பொறுப்பே இல்லாம இருக்கான் பாருங்க, அவன் தான் தீவிரவாதி. பொறுப்பா இருக்கவன யாரும் தீவிரவாதியா மாத்தவே முடியாது. பொறுப்பு இந்த பொறுப்புகள் தான் நம்ம வாழ்க்கை நடத்தின் இருக்கு. அது கணவனுக்கு பண்றதா இருக்கட்டும், குடும்பத்துக்கு பண்றதா இருக்கட்டும், நமக்குன்னு பகவான் உங்க மேல நம்பிக்கை வச்சு அந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கான். நன்னா ஞாபகம், இது தலையெழுத்துன்னு தப்பு கணக்கு போட அசிங்கப்படுத்திருக்கும். என் தலையெழுத்து இந்த மனுஷனோட வாழ்ந்து கொட்ட வேண்டியிருக்கு, என் தலையெழுத்து இதுங்களை வளர்த்து தொலைய வேண்டியிருக்கு, என் தலையெழுத்து டிகிரி வாழ் படிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. உங்களால பண்ண முடியும், உங்களுக்கு அந்த திறமை இருக்கு, தகுதி இருக்கு, உங்களால இது சாத்தியப்படும் தெரிஞ்சு தெய்வமா செலக்ட் பண்ணி உங்களுக்கு பொறுப்பை கொடுத்துருக்கு. தெய்வமா கொடுத்துருக்கு. உங்களை என்ன தூத்துக்குடி நேரா வாக்கி உட்கார வச்சிருக்கு, யாரா போன் பண்ணி எங்க ஊர்ல குப்பையா இல்லல்ல பேப்பர்ல போட்டோ போட்டு ஒரே குப்பையா இருக்குன்னு யாரா கேட்கிறாள், உங்க வீட்டுல நீங்க குப்பை இல்லாம வச்சிருந்தாலே போதும். தெய்வம் தெரியும் உங்க ரேஞ்சுக்கு, உங்க வீட்டுல நீங்க குப்பை இல்லாம வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம். அப்ப தெய்வம் தெரிஞ்சுதான் பொறுப்புகளை கொடுக்கறது, கணவனையோ மனைவியையோ குழந்தையோ அப்பா அம்மாவா பாத்துக்கிறதோ, இதெல்லாம் பொறுப்புகள், பாரம் இல்ல. இந்த காலகட்டத்துல பொறுப்புகள் எல்லாம் பாரம்னு ஆசினிட்டோம். எது சந்தோஷம் அப்படின்னா பாரமே இல்லாம இருக்கிறது. ஒரு பொறுப்பும் இல்லாம இருந்தா பாரம் இல்லை நினைச்சுட்டு இருக்கும், அதுதான் பெரிய பாரம். நிறைய பொறுப்புகள் இருந்துருச்சுன்னா அப்படியே வாழ்க்கை சௌக்கியமா போகும், சௌக்கியமா இருக்கும். இத்தனை விஷயங்கள் நல்லா பாருங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, காலை 7 மணிக்கு யாராவது வீட்டு வெளில போறா, அவள் போறது முன்னாடி அவள் சமையல் பண்ணி டப்பால கொடுக்கணும், கொடுத்துட்டா அவ்வளவு சந்தோஷம், அது ஒரு திருப்தி, ஒரு தன்னம்பிக்கை. இன்னைக்கு இதை பண்ணிட்டு நாளைக்கு அதை பண்றேன். அப்ப இந்த சந்தோஷம் எப்ப வரும்? பொறுப்புகள் இருந்தா தானே வரும். நீ நாளைதான் சும்மா இருந்து பாருங்கள, உங்க மேல உங்களுக்கே ஒரு வெறுப்பு வந்துடும், ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும், ஒரு பிடிமானம் இல்லாம போதும். பொறுப்புகள் தான் நம்ம வாழ்க்கைய ஜம்முன்னு எடுத்துட்டு போகும். அந்த பொறுப்புகளை ரசிச்சு பண்ணணும். இந்த பொறுப்பு பகவான் கொடுத்திருக்கான், என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கான், இது பெரிய சந்தோஷம் இல்லையா? யாராவது நம்ம வீட்டுல பக்கத்து இல்லக்காரா 50 ரூபா வச்சிருவாங்க, அப்புறமா வாங்கிக்கிறேன், அவ்வளவு பொறுப்பா வச்சுட்டு இருக்கோம், என்ன நம்பி கொடுத்துருக்கா. அவள் அல்ப மனுஷா நம்ம மேல நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்த சொன்னாலோ நடத்தினாலோ அதை பூர்த்தி பண்ணுற சந்தோஷம்னா, கிருஷ்ணன் அவனா செலக்ட் பண்ணி ஒரு உடம்ப கொடுத்து ஒரு வாழ்க்கைய கொடுத்து இவ்வளவு பொறுப்புகளை கொடுத்துருக்கானா, அந்த பொறுப்புகளை அழகா பண்ணிட்டோம்னா எத்தனை சந்தோஷம் வரும். அதுக்கு சமானமா உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி பொறுப்போட இருந்திருக்காள் தேவஹூதியும் கர்தம பிரஜாபதியும். ஒரு நாள் தேடிண்டு வந்து பகவான் காட்சி கொடுத்துட்டான், தேடிண்டு வந்து அனைவாறு கடமைகளை பண்ணிட்டு உங்க இடத்துல இருந்துட்டே இருந்து தேவஹூதி அவ்வளவு கணவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வந்தா. அவர் கணவனை தெய்வமா கொண்டாட சொல்லவே இல்லை, மனுஷனா ஏத்துண்டா போய் ஒரு பகவத் பிரசாதமா ஏத்துண்டா போய். மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், பகவானுடைய அனுகிரகம். ஏன்னா ஒவ்வொருத்தர் மூலமா நம்முடைய பாப கர்ம வினைகள் குறையிறது. பாப கர்ம வினைகள்லாம் எப்படி குறையிறதுன்னா, பல பேரோட பழகிறோம், பல பேர் நம்மளை திட்டுவா, இல்ல பல பேர் நம்மளை தப்பா புரிஞ்சுப்பா, இல்லாட்டி நிறைய விஷயங்கள்னால நம்ம கர்மாக்கள்னால அழகா பாப கர்மா பிராரப்த கர்மா குறையிறது. பகவானே தேடிந்து வந்து காட்சி கொடுத்துட்டான், பகவானே அவர்களுக்கு குழந்தையாவும் பிறந்துட்டான். கபிலரா பிறந்துட்டான், பிறந்து அழகா உபதேசமும் பண்றான் அம்மாவுக்கு. அழகா அப்பா உபதேசம் பண்ணார், அவர் கர்தம பிரஜாபதி காட்டுக்கு போனார், அழகா தியானம் பண்ணார், பகவான் அடைஞ்சிட்டார். இந்த தேவஹூதி, இந்த தேவஹூதி அழகா கபிலரை வந்து சேவிச்சா, பெத்த பிள்ளை ஆனாலும் தெய்வம்னு தெரிய அழகா நமஸ்காரம் பண்ணா. உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ என் பிள்ளை, ஆனா எனக்கு தெரியும் நானே உன் குழந்தைதான், நீ லோகநாதன் ஜெகந்நாதன், அனுகிரகம் பண்ணுப்பா. இப்படி உப்பு புளி மிளகான்னு வாழ்க்கை ஓடி போயிடுச்சு, குழந்தைகளுக்கு அது பண்ணும் இது பண்ணணும்னு ஜென்மா போயிடுச்சு. பெரியேன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழை ஆனேன், ரொம்ப அழகான வார்த்தை திருமங்கை ஆழ்வாருடைய வாக்கியம். ஒவ்வொரு வயசாக 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 அடுத்த வாழ்க்காக தானே வாழ ஆரம்பிச்சுட்டோம், ஒரு ஸ்டேஜ் வரையும் நமக்காக வாடணும், அதுக்கப்புறமா எல்லாம் மாறி போயிடுறது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ பர்த்டே வெளில போகணும், ஃப்ரெண்டுக்கு இதை பண்ணணும், அப்படியே ஆரம்பிச்சுடுதா அடுத்த வாழ்க்கைக்காக அப்படின்னு. அதுக்கப்புறமா கான வன்மனைவி, குழந்தை, பந்துக்கள், இப்படி 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 இப்படி. அப்புறம் சோசியல் ஸ்டேட்டஸ், ஆபீஸ், பெரியேன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழை ஆணை, கடைசியில் நம்ம ஜென்மாவுக்கு வேண்டிய ஒன்றும் பண்ணிக்கலே அப்படின்னு அழுதாரு. இப்ப கவிதை சொன்ன ஒன்னும் அழாதேம்மா, இவ்வளவு நாள் நீ பண்ணதெல்லாம் பகவத் தர்ப்பணமான காரியம், இவ்வளவு நாள் நீ என்னெல்லாம் பண்ணியோ சர்வம் பகவத் அர்ப்பணம்னு கொடுத்தது. இப்ப இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கணும், இந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதோ நஷ்டமானதோ சரியோ தப்போ வாழ்ந்து தொலைச்சிட்டோம், அப்படியே வச்சுக்கோம், வாழ்ந்து தொலைச்ச வச்சுட்டோம், என்னமோ வாழ்ந்தோம், என்னமோ பிறந்தோம், எங்கேயோ பிறந்தோம், என்னமோ வளர்ந்தோம், ஏதோ ஒண்ணு. கடைசியில் நமக்கும் நம்மளை நம்பியும் ஒரு கணவன், நம்மளை நம்பியும் ஒரு கொண்டாட்டி, நம்மளை நம்பி வேற ரெண்டு குழந்தைகளோ மூணு குழந்தைகளோ ஒரு குழந்தையோ, பகவானுக்கு எவ்வளவு நம்பிக்கை பாருங்கோ. நம்ம எல்லாம் குழந்தைகளை வளர்ப்போம், நமக்கே இன்னும் வழி தெரியாம தரணிட்டு இருக்கோம். இதுல வேற அப்பா அம்மா சொல்லுவாங்க, நான் சொன்னா குழந்தைகள் கேட்கறதே இல்லை, நீங்களே சொன்னா கேட்கறது இல்லையா, அப்புறம் தான் அதையும் கேட்கறதுக்கு. ஆனா பகவான் எவ்வளவு நம்பிக்கை வச்சு அந்த குழந்தைகளை கொடுத்திருக்கான், அப்ப இவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா அதற்குரிய ஒத்தாசையும் பகவான் பண்ணுவான் இல்லையா. இந்த குழந்தைகளை வளர்க்கணுன்ற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கான் அப்படின்னா, அந்த பொறுப்பு பண்றதுக்கான அந்த பொறுப்போட இருக்கிறதுக்கான என்னென்ன தேவைகளோ அதையும் பகவான் கொடுப்பான் இல்லையா, கொடுக்காம இருப்பானா. அந்த மாதிரி அழகா கபிலர் சொன்னார் அம்மாவை பார்த்து, அம்மா கவலையே படாத, இதுவரைக்கும் என்னெல்லாம் பண்ணியோ, உன்னை பொறுத்தவரைக்கும் தண்டமா இருக்கு, வாழ்க்கை வீணா போயிடுறான்னு அழகணும், அந்த வீணா போன வாழ்க்கையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடு. வீணா போனதை கூட பகவானுக்கு கொடுக்கலாம், தப்பே கிடையாது, வாழ்க்கை வீணா தானே போச்சு அப்படின்னு சொல்லும், இதுக்குன்னே தெரியாம. அப்ப அந்த வாழ்க்கையோட அந்த நேரங்கள் அந்த காலங்கள் திரும்பி வராது இல்லையா, திரும்பி நம்மால வரவேற்க முடியாத ஒண்ணு நேரம். அப்ப அழகா சொல்லிட்டார் தாயார பாத, அம்மா அந்த நேரம் அந்த காலங்கள் அந்த அனுபவங்கள் வாழ்க்கையில மிச்சம் இல்லாம அனுபவம் தான் இருக்கு, அந்த அனுபவத்தை பகவான் கிட்ட கொடுத்துருமான்னு அவளும் கொடுத்துட்டு அழகா உக்காந்துண்டா. அவளுக்கு தத்துவம் எல்லாம் சொன்னார், மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ, பந்தாய விஷயாசக்தம் முக்தாய நிர்விஷயம் ஸ்மிருதம். அம்மா மனசுதாமா காரணம், பந்தத்துக்கும் அதான் காரணம், முக்திக்கும் அதான் காரணம். நீ எல்லாத்து மேலையும் இருக்கிற பந்தம் உன்னை கஷ்டப்படுத்துறது, நீ பகவான் மேல இருக்கிற பந்தம் உனக்கு முக்திய கொடுக்கறதுன்னு உபதேசம் பண்ணா தேவபூதி அதையே தியானம் பண்ணி அழகா மோட்சம் அடைஞ்சு. அப்ப ஒரு குடும்ப ஸ்திரீயும் மோட்சம் அடைய முடியும், குடும்பத்தை உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்கிறதுனால, பிள்ளை குட்டிகளுக்கு சமைச்சு போடுறதுனால, புருஷனை வேண்டியபடி கவனிச்சுக்கிறதுனால ஒரு நாளும் ஒரு கெடுதலும் வராது. ஒரு யோகம் திருவள்ளுவர் வாசுகி தேவி ஆச்சரியமான யோகம். ஒரு சந்தர்ப்பத்துல திருவள்ளுவரை பார்க்க ஒருத்தர் வந்தா, வந்துட்டு திருவள்ளுவர் கிட்ட கேட்டார், குடும்ப வாழ்க்கை வசத்தியா சந்நியாச வாழ்க்கை வசத்தியா, இல்லற தர்மம் உயர்ந்ததா சந்நியாசம் உயர்ந்ததான்னு. திருவள்ளுவர் சொன்னார், ரெண்டு மூணு நாள் எங்க வீட்டை தங்குங்களேன் அப்படின்ட்டு. பெரியவாள் நேரடியா பதிலே சொல்ல மாட்டார், பெரிய இம்சை, நமக்கும் நேரடியா பதில் கேட்டாலும் மண்டல ஏறாது, ஆனா பதில் வேணும் பதில் வேணும் பதில் வேணும் அப்படின்னு. பெரியவாள்லாம் நடவடிக்கைகள்னாலே பதில் சொல்லுவார், நடவடிக்கைகள் தானே மனசுல பதியற, ரெண்டு மூணு நாள் தங்குங்கோ அப்படின்ட்டாரு. சரின்னுட்டார், சரின்னு உடனே அவர் உடனே வாசுகி அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே அந்த அம்மா ஓடி வரா வாசுகி, ஜலம் நிறைச்சிட்டு இருந்தான் பிரார்த்தனத்தை, அப்படி ஜலம் நிறைச்சிட்டு இருந்தான். கூப்பிட்டோம்னா தோ வரேன்னு சொன்னாலே இந்த காலத்துல பெரிய விஷயம், அதுவே மகாபாகியம் அகோபாகியம் ஏதோ நம்ம வார்த்தைக்கு ஏதோ. ஆ ரைட்டு, நம்ம சொல்றதும் காதுல போய் விழருது அப்படின்னு. உடனே டாக்டர் கிட்ட போனானா, என் மனைவி ஒழுங்கா காதே கேட்கல அப்படின்னு. உடனே டாக்டர் சொன்னார், நான் அவரு டெஸ்ட் சொல்றேன், அது பண்ணிப்பாரு கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. சரி விட்டான், அப்புறம் 50 அடி தூரத்துல இருந்து அவளை கூடு கேட்கறதா பாரு, இல்லாட்டி 40 அடி 30 அடி எப்படி சொன்னான். ஒரு நாள் நம்ம ஹாலில் உட்காந்து தேவைப்படுத்திட்டு இருந்தா, மனைவி சமையல் ரூம்ல வேலை பண்ணிட்டு இருந்தான். அவன் கூப்பிட்டான், அவ பேரை சொல்லி கூப்பிட்டு, இதுக்கு என்ன டிஃபன் அப்படின்னு. பதிலே வரல. சரி பாவம், இவ்வளவு தூரத்தில் அவளுக்கு காது கேட்கணும்னு சொல்லி 40 அடி பக்கத்துல போய் சொன்னான், அப்படியும் பதில் வரல. 30 அடி 20 அடி 10 அடி பதிலே வரல. கடைசியில் அவன் பக்கத்துல போய், ஏமா நீ என்ன டிஃபன் கேட்கிறேனே அப்படின்னு. அவ திரும்பி முறைச்சா, இதுக்குதான் 5 தடவை பதில் சொல்லுவோம், காதுல வேலையா அவ பதில் சொல்லிருக்கா, இவன் காதுல வேலை, நீ 5 தடவை கட்டும்போது நான் இங்கேன்னு சப்பாத்தி 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 கத்துனே உன் காதுல வேலையான்னு. அவன் பார்த்தா, நான் தான் டாக்டர் பார்க்கணும், அவன் இல்லை அப்படின்னு சாத்தியமா சொல்ற. பதில் வந்தாலே பெரிய விஷயம், ஆனா வாசுகி அம்மா யாரோ கூப்பிடுறாயே வாசுகி அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே ஓடி வராளாம். அவ தண்ணி இறைச்சதுக்கு அப்படியே விட்டுட்டு வந்தான், அந்தரத்துல அப்படியே நிக்கிறது, அந்த வாலி ஜலத்தோட அப்படியே அந்தரத்துல நிக்கிறது. நிக்குமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. இந்த காலத்துல கூட்டுறோம் அப்படின்னா தண்ணி இறக்கும் போது அந்த மனுஷன் ஏதாவது கூப்பிடுவேன், வேற வேலை கிடையாது, போனா வெட்டியா தானே சொல்லுவேன், இவ்வளவு சொல்லுவா. ஆனா தோ வரேன், என்ன வேணும்னு கேட்க மாட்டான். அப்படியே என்ன வேணும், இப்பதான் வேலை பண்ண போனேன் அப்படிங்க வாசி ஓடி வந்தா பதிலே சொல்லல, அப்படியே அந்தரத்துல தொங்கறது. இந்த காலத்து பத்திவிரதைகள்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்தரத்தை அப்படியே நிக்கிறது அந்த வாலி, ஓடி வந்தா அத சொல்லுங்கோ அப்படின்னு. இல்லமா இவர் ஒரு மூணு நாள் இங்க தங்க போறார், அது சொல்றதுதான் கூப்பிட்டேன். நம்ம வீட்டுல அப்படி சொன்னாருன்னா ரொம்ப முக்கியம். இவர் தங்கலேன்னு யார் எழுதுதா, இவர் சொல்றதுக்கு இவர் கூப்பிடணுமா, நான் வேலையை விட்டு வேற ஓடி வந்தேன், என்னமோ ஏதோ பதறி பாவி மனுஷா அப்படி திட்டு போயிடுவேன், இதான் நடக்கும். ஆனா அவர் ஒரு பதிலும் சொல்ல, அப்படியா சந்தோஷம்னு சொல்லி நான் போலாமான்னு கேட்டுட்டு போறேன். இப்ப ஒரு மந்திரியும் ராஜாவும் இருக்கிறா போல இருக்கணும் அப்படின்னு, ஒரு பாதா அசந்து போனா இந்த அம்மா இறக்க அந்த வாலி அப்படியே நிக்கிறது, இவர் போய் திரும்பி இறக்குறாருக்கு அப்படியே நிக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய யோகிகளால் மட்டும்தான் முடியும். அஷ்டமா சித்திகள்ல ஒண்ணு இது, யோகிகளால் மட்டும்தான் இது நடக்கும். ஆனா இவருக்கு நடந்ததா ஏண்டாம்னா அந்த பதிவிரதா தர்மம், அந்த கணவனுக்கு என்ன வேணுமோ அதை சத்தையோட பண்ணதுனால அதுவே அவளுக்கு ஒரு யோகம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் அழகா வள்ளுவர் அழகா ஏதோ நூல்லாம் கோச்சன் இருக்கிறதுவே ஊசிக்கு விழுந்துடுச்சு. அவர் மனைவியை கூப்பிட்டார், கூப்பிட்டு அம்மா இங்க ஊசிக்கு விழுந்துடுத்து ஒரு விளக்க எடுத்துட்டு வா அப்படின்ட்டார். மத்தியானம் ஒரு மணிக்கு திண்ணல உட்காந்து வச்சிருந்துச்சார். நம்ம வீட்டில் கேட்டோம்னா என்ன நடக்கும் அவ்வளோ வாழ்க்கை தெரியும். வாசுகி அம்மா ஒண்ணுமே சொல்லலை, அழகா விளக்க கொண்டு வந்து வச்சுட்டார். உடனே அவர் அதோ இருக்கு ஊசிங்க, இவர் பக்கத்துல உட்காந்து பார்த்தார். கேட்டு அவர் பைத்தியமா, கொண்டு வந்த அந்த அம்மா பைத்தியமா, உட்காந்து இருக்க நான் பைத்தியமா, இது உங்களுக்கு தோணும். நான் கேட்கற நாங்க பைத்தியமா சொல்ற நீங்க பைத்தியமா இப்படி தோணி போடும். ஆனா அந்த அம்மா ஒண்ணுமே பேசல, கொண்டு வந்து விளக்க வச்சுட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா அசந்து போன. அது மாதிரி வள்ளுவர் அவர்கள் சாப்பிட உட்கார்றார், இலையில சாதம் போட்டாச்சு. வள்ளுவர் சொல்றார், அம்மா கை வைக்க முடியல கொதிக்கிறது அப்படின்ற சாதம். பக்கத்தில் இருக்கிற சாதம் அழுகே வந்துருக்கு அவருக்கு, அவர் போட்டிருக்கிறது பழைய சாதம், தண்ணியில முன்னாடி முன்னாடி சாதம் தண்ணியில ஊற வச்சு பழைய சாதம் போட்டிருக்கா. இவர் பார்க்கற என்னையா குடும்பம் நடக்கிறாப்பா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி பாக்குற. அப்ப உடனே அழகா அவ வந்து பிஸ்ரி கொண்டு வீசுறா பழைய சாத்த, அவள் வீசுறா அந்த பழைய சாத்திலேருந்து புகை வருது. அவட பத்திவரதா பலத்தினால பழைய சாதம் கூட சுட சாதம் போல ஆக சந்து போனார். அவர் வள்ளுவர் கேட்டா என்ன புரிஞ்சுதா அப்படின்னா, உடனே அவர் சொன்னார், இல்லறம் சன்னியாசம்ன்றது முக்கியம் இல்லை, மனசு ஒருமுகப்பட்டு எந்த வேலையை பண்ணாலும் வாழ்க்கை சுகமா இருக்கும், அதான் முக்கியம். உண்மை குடும்பத்தில் இருக்கீங்களா எல்லாத்தையும் விட்டுவிட்டு எங்கேயாவது காட்டுல உட்கார்ந்து இருக்கதான் முக்கியம் இல்லை, அது முக்கியமே இல்லை. நீங்க என்ன பண்றீங்களோ அதுல பூரணமான சத்தை, இந்த காரியம் தெய்வம் எனக்கு கொடுத்திருக்கு நான் பண்றேன். இப்ப நான் உட்காந்து உபன்யாசம் பண்றேன்னா நான் ஆசையோட பண்ணாதானே எனக்கு சந்தோஷம். சரி வந்துட்டோம், சாயங்காலம் ஆறுல இருந்து எட்டு ரெண்டு மணி நேரம் கதை ஓட்டணும்ப்பா அப்படின்னா எனக்கும் சுகம் இல்லை உங்களுக்கும் சுகம் இல்லை. ரசிச்சு அனுபவிச்சாதான் அதுக்கு ஒரு பலம். குழந்தைகளுக்கு எல்லாம் அம்மா சாதம் போட்டா ரொம்ப பிடிக்கும். வயசாக வயசாக அம்மா நீ பசங்க கொடுத்துருமா ஊட்டி விடுமா அப்படின்னு, ஏன்னா அம்மா தலையெழுத்தையே ஊட்டுறது ஆசையோட பண்றா இல்லையா, அந்த ஆசை அந்த வாத்சல்யத்துக்கு மயங்குறோம் இல்லையா. அந்த மாதிரி இப்படியே அவளாக அவர் புரிஞ்சுட்டார், எங்க இருந்தாலும் கடமையை ஒழுங்கா பண்ணி பகவத் தியானம் பண்ணா அது வசத்தி, அப்ப மனசு தானாகவே நிலை நின்றுடும். அதனால நீங்க மனசு சரி பண்றது எங்கேயுமே போகலாம், நீங்க இருக்கிற இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ தெய்வம் உங்களுக்கு என்ன பொறுப்புகளை கொடுத்துருக்கோ அதை ஸ்ரத்தையோட ஆசையோட பண்ணிட்டு வந்தா அதுவே மாற்றம் தரும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல ஒரு வயசான அம்மா போனா, எனக்கு இந்த மாதிரி பகவத் தியானம் பண்ணணும் ஆனா மனசு அப்படி ஈடுபட மாட்டேங்கிறது, எங்கேயோ ஓடிண்டே இருக்கு அப்படின்னா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டார், சரி உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எது பண்ணாலும் உன் மனசு எதை நினைச்சிருக்கு அதை சொல்லு அப்படின்னு சார். அவர் சொன்ன, எது பண்ணாலும் என் பேரன் கிட்டதான் என் மனசு ஒற்றிண்டு கிடக்கு. உடனே அவர் சொன்ன, இனிமே பேரனை கிருஷ்ணா நினைச்சுக்கோணும் சார், பேரனுக்கு என்னெல்லாம் பண்றேன் அத்தனையும் கிருஷ்ணனுக்கு பண்றேன்னு நினைச்சுக்கோணும் சார். அப்படியே பண்ண ஆரம்பிக்க பிரத்யக்ஷமாகவே கிருஷ்ணன் அவர் இடத்த விளையாட ஆரம்பிச்சுட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு வந்தா, என்னம்மா எப்படி இருக்கா எப்படி இருக்கு உன் மனசு எப்படி இருக்கு, பேரன் எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணன் நன்னா சேட்டை பண்றான் பேரன் வரவேற்பு என்ன எடுத்து இவருடைய பாவத்துல அந்த குழந்தையுடைய சேஷ்டிதங்களே கிருஷ்ணன் மாதிரி ஆயிடுச்சு. அது உண்டு, இந்த சுவாமி உள்ள இறங்கி எல்லாரும் இப்படி பண்ண வைப்பார். அப்ப அந்த மனசு நீங்க இதை விட்டுட்டு போகணும் அதை விட்டுட்டு போகணும் அப்படி இல்லை, என்ன இருக்கீங்களோ அதை அனுபவிச்சுட்டு இருக்கணும், அதை பக்தியோட பண்ணா அது போதும் அப்படின்ட்டு. வாசுகி அம்மையாரோட கடைசி சந்தர்ப்பம் வந்து கொடுத்து அவ மரணப்படுக்கையில இருக்கா. அப்ப திருவள்ளுவரை பார்த்து இது வரைக்கும் நான் அவங்க எதுவுமே கேள்வி கேட்டதில்லை, ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு, இப்பயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுவேன் சொல்லுமா. இப்ப டெய்லி சாப்பிடும் பொழுது ஒரு டம்ளர்ல தண்ணியும் ஒரு ஊசியும் கொண்டு வந்து வைக்க சொல்லுவேன், எதுக்கு நான் கேட்டதை நீங்க வச்சு சொன்னீங்க, டெய்லி சாப்பிட முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு ஊசியும் கொண்டு வந்து வைப்பேன், என்னத்துக்கு நீங்க வைக்க சொன்னேன்னு எனக்கு தெரியல, அது விஷயம் மட்டும் இன்னும் புரியல அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன. இல்ல நீ சாதம் போடுற சமயத்தை தான பருக்கையெல்லாம் வெளியில விழுந்துடுத்து, இலையில விழாம வெளில விழுந்துடுத்துனா இந்த ஊசியினால அந்த அரிசி சாத பருக்கை அப்படின்னு கொத்தி அந்த தண்ணியில நினைச்சிட்டு திருப்பி இலையில போட்டுக்கலான்றதுக்காக வைக்க சொல்லுவேன். ஆனா இதுவரைக்கும் ஒரு தடவை கூட நீ சாதம் பரிமாறும் பொழுது ஒரு அரிசி பறிக்க கூட வெளியில விழல அப்படின்னு ஸ்திரீகள்லாம் பாத்துக்கோங்கப்பா, ஒரு தடவை கூட விழலமா, நீ ரொட்டீனா வச்சிருந்தா நானும் ஒரு நாளாவது ஒரு சாத பறிக்க வெள்ள விழும் அப்படி குத்தி எடுக்கலாம் பார்த்தா ஒரு, அப்ப என்ன ஒரு யோகம் இருக்கணும், இதெல்லாம் தான் ஒரு யோகாபியாசம் அப்படின்றது. அவ தனியா காட்டுக்கு போய் தபஸ் பண்ணவே இல்லை வாசுகி அம்மையா, தனியா எந்த இடத்துக்குமே அவ போகல, அவளுடைய குடும்ப வேலைகளை ஸ்ரத்தையோட பண்ணாள். சோ இப்ப எல்லாருக்குமே குடும்பம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எல்லாரும் ஆசைப்பட்டுதான் குடும்பத்தை நுழையிறோம், யாராவது ஒருத்தர் உனக்கு தண்டனை நீ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடு அப்படின்னு சொல்றா, கிடையவே கிடையாது. நம்மளா ஆசைப்பட்டு நம்ம ஒரு கற்பனை பண்றோம் இதுதான் வாழ்க்கைன்னு, யதார்த்தம் வேற மாதிரி இருக்கு. அப்ப தேவபூதி அந்த மாதிரி ஒரு குடும்ப பெண்மணி தான் அவளும் பகவான ஆரம்பிச்சா. பாகவதம் சொல்ற ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தாலும் அவளாலையும் பாகவதத்தையும் பகவானையும் அனுபவிக்க முடியும். அவ குடும்பத்தையே தேடிண்டு தெய்வம் வந்துடுது, அவ குழந்தைய பகவான் வந்து பிறந்துட்டான். வைகுண்டபதி நம்ம குழந்தையா வந்து நம்ம வீட்டுல வந்து விளையாடினானா அப்படி இருக்கும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் அம்மா அப்பா அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும். பாண்டரங்கன் மடியில வந்து உக்காந்து மடியில படுத்து ஒரு பாட்டு பாடுன்னு எப்படி இருக்கும். 18 அடி நீளம் இருக்கிற 1,00,000 கோடி இருக்கிற திருவனந்தபுரம் பத்மநாபன் அப்பாதான் என் தோல்ல சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சாஞ்சி தூங்கினா எப்படி இருக்கும். அப்ப அவ குடும்பத்துல இருந்தா தானே இந்த அனுபவம்லாம் கிடைக்கும், குடும்பத்துல இருக்கிறவாளுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும், சம்சாரிகளுக்கு தான் கிடைக்கும், சன்னியாசிகளுக்கு இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனால குடும்பம் ரொம்ப வசதி தான், உங்க குடும்பம் வசதி தான், உங்க குடும்பமும் பகவானுடைய குடும்பம் தான். ஐயோ இந்த குடும்பத்தை மாறிட்டேனே இந்த குடும்பம் இப்படி இருக்கே கிடையாது, எல்லா குடும்பமும் விசேஷம் தான். அந்த குடும்பத்துல இருக்கிறதுனால தானே எல்லாருக்கும் கிடைக்கிறது. கௌசல்யா தசரத குடும்பத்துல இருந்ததுனாலதானே ராமச்சந்திர மூர்த்தி கிடைச்சு கிடைச்சிருப்பானோ இல்ல இல்லையா. அப்ப குடும்ப தலைவியாக இருந்தாலும் குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் தெய்வம் உண்டு. இது கர்தன பிரஜாபதி தேவபூதி அவளுடைய சரித்திரத்தின் மூலமா சொல்றார். அவ்வளவு அழகா அவளுடைய வாழ்க்கை அனுபவம். அப்ப அவளுக்கும் பகவான் உண்டு, மீன்கார பெண்ணுடைய பிள்ளைக்கும் பகவான் உண்டு, வேலைக்கார பிள்ளைக்கும் பகவான் உண்டு, பிரம்மதேவருக்கும் பகவான் உண்டு, எல்லாருக்கும் பகவான், குடும்ப தலைவிக்கும் பகவான் உண்டு. அப்ப ஒருவேளை யாராவது ஒதுக்கி வச்சவா அவளுக்கு அந்த கதை துருவ சரித்திரம் கடகடன் சொல்லிட்டு இருக்கேன். துருவ சரித்திரம் சுனீதி ரொம்ப உத்தமையான ஒரு பதிவர்த்தை, என்ன வருதோ அப்படியே ஏத்துக்கிறான், பகவான் இருக்கான் கிருபா பண்ணுவான் இந்த நம்பிக்கை மாறக்கூடாது, என்ன வேணா நடக்கட்டும் எப்படி வேணா நடக்கட்டும், நமக்கு அதுக்கு நம்பிக்கைக்குரியதான ஒரு விஷயம் நடக்கவே வேண்டாம், அப்பையும் தெய்வ நம்பிக்கை குறையப்படாது. பார்த்துருவோமே பார்த்துருவோமே என்ன ஆயிட போறது, கரண்ட் போயிடுது நம்ம ஓவான கதறி அழுது ஒப்பாறு வச்சு புலம்பினா கரண்ட் வரப்போறது, அது பாட்டு வரும்போது வரப்போறது. அவ்வளவுதான். போன கரண்ட் தானா வருமானம், இங்க யாராவது கயிறு கட்டி ப்ளீஸ் கரண்டே வா 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 அப்படி இழுக்க வா வேண்டியிருக்கு. அதுவா போச்சு, அதுவா வரப்போறது. சமயத்தை புயல் மலையில மரங்கள் சாஞ்சிடும், வயர் அருந்து போயிடும், அவன் வந்து வயரெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தா தானா வரதோன்னு. அவ்வளவுதான், அதுவா நடக்கும், அதுவா நடந்துட்டு தானே இருக்கு. அதனால இவா ஒதுக்கி வச்சுட்டாலே என் வாழ்க்கை வீணா போயிடுது. இவா அல்ப மனுஷா ஒதுக்கி வைக்கிறதுனால வாழ்க்கை வீணா போயிடுமா? இவால நம்பி நம்ம வந்தோமா? இவா நம்மளை தள்ளி வைக்கிறதுனால தெய்வம் தள்ளி வச்சுட போறதா? இவா நம்மள வேண்டா, இவா கேவலம் சொல்றதுனால தெய்வம் நீ கேவலம்னு சொல்ல போறதா? சத்தியமா இல்ல. உலகமே ஒருத்தன் கேவலம்னு தள்ளி வச்சாலும் தெய்வம் நீ என் பிள்ளடா என் பொண்ணுடி அப்படின்னு வந்து இழுக்கணும். அதானே தெய்வம். யார் வேணா தள்ளி வைக்கட்டும், யார் வேணா ஒதுக்கி வைக்கட்டும், யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நம் கண்ணன் நம் மனச நன்னா அறியும். நம் பகவானுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரிஞ்சதுனாலதான் நம்ம கூடயே நம்ம உள்ளுக்குள்ள இருக்கான். எங்கேயோ வெளியில இல்லை, இவெல்லாம் வெளியிலேந்து வந்தவதானே, வெளியிலேந்து வந்தவதானே. அதனாலதான் பகவான் தான் சாஸ்வதம், பகவான் தான் சொந்தம். இவங்கிட்ட சொல்லிட்டோம்னா அவளும் சரியாயிடுவா. சுனீதிக்கு அந்த நம்பிக்கை, என் ஹரி இருக்கான், எனக்கு என்ன குறை? குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணன் ஹரி இருக்கான. ஒருவேளை இவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பயப்படணும், கவலைப்படணும், நெடுங்கணும். எல்லாருமே தள்ளி வச்சாலும் ஹரி நான் இருக்கேன்னு நிக்கிறான். திருதராஷ்டிரம் எல்லாரும் சாதிட்டா, எல்லாரும் கேவலப்படுத்திட்டா, எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டா. அப்ப கூட ஹரி ஒதுக்கி வைக்கல. ஐயோ, மகாபாரத யுத்தம் முடிஞ்சு பிள்ளைகள்லாம் இழந்துட்டான், தர்மர் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கான், இன்னும் கூட உனக்கு புத்தி வரலையே துக்கப்பட்டு வித்ரர் அனுப்புறான். வித்ரர் எல்லாத்தையும் விட்டு போனவர், பகவானே அவர் நீ போ அப்படின்னு திரும்பி அனுப்பி வித்ரர் வந்து திருதராசனுக்கு பாகவதத்தை சொல்லி அதை கேட்டு திருதராசன் வைராக்கியம் வந்து இமயமலை போய் அஞ்சு நாள்ல மோட்சம் அடைந்தான். எல்லாரும் தள்ளி விட்டுட்டா. துரியோதனே சொன்ன, நீ எல்லாம் ஒரு அப்பனா, எனக்கு ராஜ்யம் கிடைக்கணும் ஆசை இல்லையான்னு கேவலப்படுத்தினான். பெத்த புள்ள கேவலப்படுத்தியாச்சு, எல்லாரும் கேவலப்படுத்தியாச்சு. இத்தனைக்கும் அர்ஜுனன் பீமன்லாம் அவ்வளவு கேவலமா பேசியிருக்கான், அவள்லாம் கூட தள்ளி வச்சுட்டா. ஆனாலும் தெய்வம் தள்ளி வைக்கல, தெய்வம் தள்ளியே வைக்காது. தெய்வம் பாகவதா மகாபுருஷாலாம் ரொம்ப விசேஷம். கண்ணதாசன் ஒரு சந்தர்ப்பத்துல மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கண்ணதாசனுக்கு. ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருந்த, அதுக்கு முன்னாடிதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் காஞ்சிபுரத்துல காஞ்சி மடத்து வாசல்ல நாஸ்தீகர்கள் கூட்டத்துல காஞ்சி பரமாச்சாரர்களை பத்தி கண்டா பின்னாடி பேசியிருக்கான் கண்ணதாசன். அடுத்த வாரம் மேஜர் ஆக்சிடென்ட், இப்பயோ அப்பயும் இழுத்துட்டு கிடக்கிறார். தேவர் இருக்கல, தேவர் சொல்லிச்சு. அவர் போய் பெரியவாள் நமஸ்காரம் பண்ண உடனே பெரிய முதல்ல கேட்ட கேள்வி தானே, கண்ணதாசன் எப்படி இருக்கான் அப்படின்னா, போன வாரம் தான் மேடை போட்டு அவர் மடத்து வாசல் நின்று வாயில வந்தபடி திட்டிருக்கான். பெரியவா எப்படி இருக்கான்? இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்காரு. உடனே மகாபரிவாசன், ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விபூதி எடுத்து கொடுத்து அவன் தலையில தடவு, கொஞ்சம் வாயில போடு, மீதி அவன் தலையாணி கீழே வை அப்படின்னு நெடுங்கிறார் தேவர். கண்ணதாசன் என்ன செய்து வெட்டி போட்டுருவானு. அப்ப பெரியவா சொன்னா, சூரியனை மேகம் மறைக்குமோனோ அந்த மாதிரி கொஞ்ச நாள் நாஸ்திக மேகம் மறைச்சிருக்கு, எல்லாம் சரியா போடும், தைரியமா பண்ணிருக்கான். போனா நெத்தில விபூதி வச்சா, வாயில போட்டா, தலையாணி கீழே வச்சுட்டா, கொஞ்சம் கொஞ்சமா கண்ணதாசன் நினைவு திரும்பிச்சு. அப்புறம் மென்று விழுங்கி தேவர் விஷயத்தெல்லாம் சொன்னார். உடனே கண்ணதாசன் சொன்னார், இங்க ஏதும் டிஸ்சார்ஜ் ஆனாலும் முதல்ல எனக்கு வீட்டுக்கு போக வேண்டாம், காஞ்சி மடம் போய் பரமாச்சாரியர்களை சேவிக்கணும்னா. அதான் அவரை கேவலப்படுத்திருக்கான், அவர் அவரோட மடத்து வாசல் நின்று அவ்வளவு வசீகமா பேசியிருக்கார். ஆனா அதான் கேட்க, அதனாலதான் தெய்வத்தின் குரல்னு சொல்றோம். அவருடைய சம்பவங்கள் எல்லாமே தெய்வத்தின் குரல் அப்படின்னு சொன்னா சத்தியம். அதுக்கப்புறம் கண்ணதாசன் வந்து பெரியவாளை சேவிச்ச உடனே அதுக்கப்புறமா தான் அர்த்தமுள்ள இந்து மதம் எல்லாம் வந்து புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்கள் எல்லாத்துக்கும் எங்கடா காரணம்னா இங்கதான். அப்ப பெரியவா அவனை தள்ளி வைக்கல இல்லையா? அவரை தானே கேள்விப்படுத்திருக்கான், தள்ளி வைக்கலையோ? சுவாமி ராமானுஜர் பிள்ளை உரங்காவிந்திதாசர் எல்லாரும் பெண் திட்டம் தள்ளி வச்சுட்டா, ராமானுஜர் மட்டும்தான் வாடா பையனை கூட்டிட்டு போய் ரங்கநாதனை காண்பிச்சு கொடுத்தா, தள்ளி வைக்கலையே. அப்ப யார் வேணா தள்ளி வைக்கட்டும், என்ன வேணா நினைக்கட்டும், நீங்க பாட்டுக்கு பக்தி பண்ணுங்கோ நாமஜபம் பண்ணுங்கோ, தெய்வம் பதில் சொல்லும், தெய்வம் கிருபை செய்யும், காலம் மாற்றி கொடுக்கும். நிதானம், பொறுமையா இருக்கோமே. தோத்தெல்லாம் போக மாட்டாங்க. ஐபிஎல் மேட்ச் ஆனால் தோத்து போயாச்சே முடிஞ்சிருந்தது ஒண்ணும் கிடையாது. அடுத்து லைனா இருந்துமே இருக்கு வாழ்க்கையில. பகவான நம்பரா தோத்து போக மாட்டா நம்பினார் கெடுவதில்லை. நான்கு முறை தீர்த்து தோத்து போக மாட்டோம். தோத்து போயிருந்தா என்னைக்கோ தோத்து போயிருக்குமா? இந்து தர்மம் எத்தனை விஷயங்களை தாண்டி ஜம்முன்னு நிக்கிறது அப்படின்னா, அப்ப சத்தியமா இருந்தா தானே இவ்வளவும் தாண்டி நிற்கும். எத்தனை பார்த்திருக்கோம், இந்து தர்மம் போல வேற எந்த மதத்துக்கும் இத்தனை போராட்டம் வந்ததுல இத்தனையும் தாண்டி ஜெயிச்சதும் இல்லை இந்து தர்மத்தை தவிர யாரும். இன்னி வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருக்கு, எங்க போனாலும் ஜெயிச்சுட்டு இருக்கு. எங்கேயோ மொழி தெரியாதவா, சம்ஸ்கிருதம் தெரியாதவா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஜெயிச்சுட்டு இருக்கா? எங்கெங்கயோ ஆப்பிரிக்கால எங்கெங்கயோ ஒரு ஃபாரினர் உண்டாரு, பேர் மறந்து போயிடுது, எந்த ஊர் நாடு கூட மறந்து போயிடுது. அவர் இந்த கிருஷ்ண பக்தியில வந்துட்டா, அவர் எங்க போனாலும் அவரோட ஒரு கிருஷ்ணன் உண்டு. அந்த கிருஷ்ணன் ஐஷிண்டு தான் போவார், தூக்கிட்டு போல ஐஷிண்டு போறேன்னு. அவர் எங்கேயா பிளைட்ல போனா கிருஷ்ணனுக்கு ஒரு டிக்கெட் போடுவார். கிருஷ்ணான் பேர் போட்டு பிளைட் டிக்கெட் போட்டு அந்த கிருஷ்ணன் விக்கிரகம் இருக்கு பாருங்க, அந்த மூர்த்தி நம்ம தான் இங்க பாண்டரங்க கிருஷ்ணன் வச்சிருக்கோம். பக்கத்துல சீட்ல அந்த கிருஷ்ணனை வச்சு சீட் பெல்ட் வரைக்கும் போட்டு அவனோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் சாப்பிடும்போது கிருஷ்ணனுக்கு ஒரு நாலு திராட்சம் உண்டு, சாப்பிட நல்லா இருக்கா இங்க சூரியனை பாரு. இன்னி வரைக்கும் நடந்துட்டு ஒரு போட்டோ கூட இருக்கு, நான் தேடி வேணா கண்டுபிடிச்சு எடுத்துறேன். பிளைட்ல கிருஷ்ணனுக்கு பக்கத்து சீட்டு அவ்வளவுதான். உலகத்தை பொறுத்த பைத்தியக்காரன், ஆனா அவரை பொறுத்தவரை அவர் சந்தோஷமா தான் இருக்கு. அப்ப சத்தியமா இருந்தா தானே இந்து தர்மத்தை பிறக்காதவன், இந்துஸ்தானத்துக்கு சம்பந்தமே இல்லாதவாழ் தான் கிருஷ்ணா ராமா கோவிந்தா வருதுன்னா சத்தியம் இருந்தா தானே வரும், பொய்யா இருந்தா வராது. அப்ப சத்தியம் சுனீதி அந்த நம்பிக்கை. என்னடா கணவன் ஒதுக்கி வச்சுட்டார், ராஜா ஒதுக்கி வச்சுட்டார். ஏண்டானா சுனீதி இளைய மனைவி மேல காதல், அதனாலே சுனீதிய தள்ளி வச்சுட்டார். அந்த மாதிரி லோகத்தை தள்ளி வச்ச எல்லார்கிட்டையும் சொல்லி புலம்பி பஞ்சாயத்து நாட்டாம தீர்ப்பு எல்லாம் பண்ணி தம்பேரியும் எடுத்துட்டு இதெல்லாம் உலகத்தை நடக்கிறது. எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க மனுஷா மூலமா சரி பண்ணணும்னு நினைச்சோம்னா இன்னும் இன்னும் மோசமாத்தான் போகும். கண்கண்ட உண்மை நான் பார்த்து தெய்வத்து மூலமா தீர்க்கணும்னு போனா தானா தீர்ந்து போயிடும். அது அவன் தீர்க்கிற மெத்தடே வேற. திரௌபதி அத்தனை பெரிய சபையில என்னென்னமோலாம் பேசினா இன்னும் மோசமா தான் போச்சு. விருதுராசனிட்ட நியாயத்தை சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லி கடைசியில புடவைய உரிமையம் தான் மிச்சம். இவ சும்மா இருந்தா கூட விட்டுருப்பா, அவளை பேசி பேசியே கெடுத்திருந்தா. கடைசியில கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் ரெண்டு கைய விட்ட உடனே ஹரி வந்தால் புடவையை கொடுத்துட்டே இருந்தான். அவனுக்கு என்ன புடவை வரணும் ஆசை, உருவிட்டு போடான்னு பகவான், முடிஞ்சா உருவிக்கோன்னு விட்டான். திரௌபதியை எதிர்பார்க்கல, இப்படி காப்பாற்றுவான்னு. அதுக்கப்புறம் திரௌபதி புடவை எல்லாருமே பயந்தா தொடர்புது. இன்னைக்கு ஆனா குளிச்சுட்டு இருக்கோம், திரௌபதி சொல்ற யுதிஷ்டன் கிட்ட அந்த புடவை எடுத்தேன், அம்மா உன் புடவை நான் எடுக்க மாட்டேன், அது எத்தனை தண்ணி எத்தனை பண்டில்னு தெரியாது, எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் அப்படின்றார். அப்ப பகவான் கிருபா பண்ற விதமே வித்தியாசம். நம்மளால தான் ஓடி போய் கத்தி எடுத்து துச்சாதம் தலையை வெட்டுவோம். இனிமேல் யாரா உருவீங்களா துரியோதனன், நான் உருவுறேன்னா கிளம்புவோம். இதான் நடக்கும், துரியோதனன் தலையை வெட்டா ஒவ்வொருத்தனா வருவோம், கர்ணன் ஒவ்வொருத்தனா வருவோம். அதுவே மகாபாரத யுத்தமா இருக்கு. பகவான் அதெல்லாம் பண்ண புடவையை மட்டும் கொடுத்துட்டான். புடவையை தான் எடுக்கணும், எடுத்துக்கோ, நீ உனக்கு எவ்வளவு முடியுமோ எடுத்துக்கோடா, எனக்கு எவ்வளவு முடியுமோ நான் கொடுக்குறேன் அக்ஷயம்னு கொடுத்துட்டான். அக்ஷயமா புடவை வந்துட்டே இருந்தது. அப்ப பகவான் ஒரு பிரச்சனைய அணுகிற விதம் வேற, நம்ம அணுகிற விதம் வேறு. அப்ப பகவானிடத்தை விட்டுட்டோம்னா அந்த பிரச்சனையை அவன் அணுகி அதை அழகா சரிப்பான். ரொம்ப அழகு பகவானுடைய கருணை உணர்றதுக்கு சுலபமான வழி பிரச்சனையை அவன்கிட்ட கொண்டு போயிடுறது, அவ்வளவுதான் ஈஸியான வேலை. சுனிதி பகவானே ஹரி வாசுதேவா நீ பார்த்துக்கோ, எனக்கு ஒன்றும் தெரியாது தியானம் பண்றான். அவளுடைய பிள்ளைதான் துருவன், நிச்சயமானவன். அப்பா மடியில உக்காரன்னு ஒரு நாள் ஆசைப்பட்டான், உக்காரக்கூடாதுன்னு சுருச்சி தள்ளி விட்டுட்டான். குழந்தை அழுதுண்டே வந்தான். உடனே இவனை கட்டி பிடிச்சு ஓன்னு அழுது ஒப்பாரி வச்சு புலம்பியதானே பண்ணணும், வீட்டா தான் நடக்கும். ஆனா அழல புலம்பல அவசனா தமேபவத்த ஆசிரய துருவா, பகவான பிடிச்சுக்கோடா பகவான் அடம் சொல்றான்ட்டான். எங்கம்மா இருக்கார் பகவான்? எல்லா இடத்துலயும் இருக்க. எப்படிமா அடையிறது? யாரா குரு காட்டி கொடுப்பான். குருவை எப்படிமா அடையிறது? பகவான் காட்டி கொடுப்பான். உடனே கிளம்பிட்டான், நான் குருவை தேடிட்டு போறேன், ஹரிய தேடிட்டு போறேன். ஹரிய தேடினா குரு கிடைப்பா, குருவை தேடினா ஹரி கிடைப்பா, ரெண்டு அப்படிதான், ரெண்டு மாறாதும். அழகா தேடிட்டு போயிட்டான். அவனை தேடிட்டு நாரதர் வந்துட்டான். தேடிந்து வந்துட்டார் நாரத மகரிஷி. ஹரிய தேடிந்து போறான்னு சொன்னா கீழ மறைக்கும் கிடைக்கும் தெரியுறதா? அதான் அப்ப ஹரிய தேடிந்து ஆனந்தமா அந்த குழந்தை போக நாரதர் தேடிந்து வந்துட்டார். குழந்தைய தேடிந்து வந்துட்டார். யாரா பயிரெல்லாம் விசாரிச்சது, பரவாயில்லடா குழந்தை நேர வீட்டுக்கு போடா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு ஹரி வேணும், எனக்கு ஹரிய பார்க்கணும், வழி சொல்லுங்கோ அப்படின்னு. உடனே ஆச்சரியமா நாரதர் பார்த்தார் இந்த பிள்ளையுடைய தீர்மானத்தை பார்த்தாரா, துருவன் பேர். நிச்சயமான தான் என்ன தீர்மானம் பண்ணானோ அந்த தீர்மானத்தில இருந்து நழுவாதன. அழகா துருவனை பார்த்தா, குழந்தை நான் சொல்றேன் அதை ஜபி, நான் சொல்றேன் அதை தியானம் பண்ணு, நான் சொல்ற இடத்துக்கு போ, அதையே பண்ணிட்டு பா. சரியுதான் குழந்தை. அழகா அவனுக்கு உபதேசம் பண்ணார், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஒரு அஞ்சு வயசு பிள்ளைக்கு அதெல்லாம் சொல்லுவாளா? ஒரு சமாதானம் சொல்லித்தானே வீட்டுக்கு அனுப்பணும், வீட்டுக்கு போடா வயலா, இதுக்கெல்லாம் அவன் வருத்தப்படாது. ஆனா உபதேசம் பண்ற அஞ்சு வயசு பிள்ளைக்கு என்ன புரியும் நம்ம கேட்கிறோம். அஞ்சு வயசு பிள்ளைக்கு என்ன புரியும்னா பகவானே புரியும். பகவானே புரிஞ்சதுனாலதான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அஞ்சு வயசு குழந்தைக்கு ஓம் நமோ பகவதே வாசு புரிஞ்சு, ஏதோ ராமா கிருஷ்ணா. சில குழந்தைகள் அஞ்சு வயசு பேச ஒழுங்காது, ராமானா ஆமா அப்படின்னு. ராமாக்கு ஆமா 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 ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை உண்டு, ராமா 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 ஆமா 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 அப்படின்னு. சில பேர் அச்சுட்டு குழந்தை ஆமா ஆமான்னு சொன்னா சொன்ன குழந்தை அழகா தான் சொல்றான். என்ன அழகா சொல்ற ராமாக்கு ஆமான்றான் அவன். பகவான் நம்ம ராமான்னு சொன்னா என்ன பதில் சொல்லுவானோ அத ஆமான்னு சொல்றான் அப்படின்னு. நம்ம ஹரின்னா அவன் அங்கேயும் சரின்வான், நம்ம இங்கேருந்து ராமா என்ன அவன் ராமான்னு. கிருஷ்ணா கண்டுபிடிங்க, விட்டல்னா கண்டுபிடிங்க, ராமானுஜான்னா கண்டுபிடிங்க. எல்லாத்தையும் நானே திரும்பிட்டு போனா கதையா இருக்கு. கொஞ்சம் உங்க பிரயத்தனம் அவசியம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் தன்முயற்சி வேணும் இல்லையா. அவ்வளவு அழகு அந்த குழந்தைக்கு சொல்லிட்டு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 12 அக்ஷரம் ஜோரா, துவாதச அக்ஷரம் மந்திரம்னு பேரு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, வாசுதேவா வாசுதேவா வாசுதேவா. இத சொல்லுடா, யமுனை ஆற்றங்கரைக்கு போ, அங்க மதுவனம் இருக்கு, பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வனம் தான் மதுவனம். அந்த மதுவனத்துல போ, அழகா பகவானே நினைச்சுண்டு தியானம் பண்ணு. பகவான் 4 திருக்கைகளோட சங்கு சக்கரம் கதை பத்மம் எல்லாம் வச்சுட்டு இருப்பான், அதையே நினைச்சுண்டு தியானம் பண்ணு, பகவான் காட்சி கொடுப்பான். இவ்வளவுதான், எத்தனை நாள் எவ்வளவு நாமம் ஜபிக்கணும் ஒண்ணுமே சொல்லல. எத்தனை நாள் பகவான் காட்சி கொடுப்பான், எவ்வளவு நாமஜபம் பண்ணா காட்சி கொடுப்பான், சாபத்தை பொறுத்துதான். 30 நாள்ல நடக்கும் அப்படின்லாம் கிடையாது, 30 நிமிஷத்துலயும் நடக்கும், 3 நிமிஷத்துலயும் நடக்கும், 3 செகண்ட்ல கூட பகவான் கிடைச்சிடும். அவரவர்களுடைய தாபத்தை பொறுத்து தெய்வம் ஓடி வந்து கிருபை பண்ண, நம்பாடுவானுக்கு கிருபை பண்ணார் இல்லையா, திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பி சைசிக ஏகாசன்னைக்கு ராத்திரி கதவை திறந்து துவஜஸ்தம்பத்தை விலகி நிக்க சொல்லி காட்சி கொடுத்து ஒரு அனுகிரகம். ஒரு ராத்திரி அப்படி பாடிட்டால் உடனே பகவான் காட்சி. இதுக்கு மேல வரமாட்டேன்னு அழுதா, அவருக்கு எத்தனையோ தடவை வந்திருக்கார் நம் பாடுவான். ஆனா அன்னைக்கு சொன்னா இனிமேல் நான் வரமாட்டேன்பான்னு அழுதா, ஐயோ இவன் வராம நான் என்ன பண்ணுவேன்னு காட்சி கொடுத்துட்டாராம் பெருமாள். அப்ப பகவான பாக்கிறதுக்கு நேரமோ காலமோ இடமோ இவ்வளவு நாமஜபங்கள் நியமங்கள்லாம் கிடையாது. தாபம் தாபம் தாபம். யாராவது ஐசியூல அட்மிட் பண்ணணும் அப்படின்னா திடீர்னு நிறுத்திட்டு ஓடுறா இல்லையா, அவசர சிகிச்சை பிரிவு கேஷுவாலிட்டியில நிறுத்தி நிதானமாவா பாக்கிறான். 108 ஆம்புலன்ஸ் வரது அப்படின்னா வழி விடுறோம் இல்லையா, அது போல அந்த அவசரம் இருந்தா தெய்வம் உடனே கிடைச்சிடும். அழகா துருவன் போனான், ஜோரா ஜபிக்கிறான், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம் ஜபிக்கிறான். முதல் மாசம் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுறான், 2வது மாசம் 6 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுறான், 3வது மாசம் 9 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுறான், 4வது மாசம் 12 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுறான், 5வது மாசம் அதையும் நிறுத்திட்டான். முடியுமா அப்படின்னா அந்த பக்தி. இந்த காலத்து குழந்தைகள்லாம் விளையாடிட்டே இருந்தா நேரம் போகிறது தெரியலன்னு அவள் பசி தாகம் தெரியல, டிவி பார்த்திருந்தா ஒண்ணுமே தெரியல. டிவி பார்த்திருக்க குழந்தைகளை நீங்க திசை திருப்பணும்னா அதுக்கு முன்னாடி போய் நின்று டிவியை மறைச்சாத்தான் அப்படியே பார்க்கும். அவ்வளவுதான், அது இப்படிதான் அது விட்டா டிவிக்குள்ள போய் பாப்பா போல இருக்கு, அப்படி பாக்குறா ஆச்சரியமா. அப்ப ஒரு டிவி விஷயத்துல அந்த குழந்தைகள் மயங்கி பசி தாகம் சில அம்மாக்கள்லாம் சாப்பாடுமே டிவியை போட்டுருவான், கிடக்கிற கொடுத்துடலாம் வாயில என்ன கொடுக்கலாம் கொடுத்து எல்லாம் மென்று முடிக்கிறாப்பா வர ஒரு வேலையை ஆச்சு, இல்லாட்டி எனக்கு இது வேண்டாம், எனக்கு இந்த காய் பிடிக்காது, இந்த தயிர் நல்லா இல்ல, 1000 நோனாவட்டம் சொல்லு. இந்த டிவியை ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்னும் சொல்லாது, வாயில என்ன போகிறதுன்னே தெரியாது, மென்று முழுங்கி ஏதோ ஆயிடும். அப்பாடா அம்மா சந்தோஷம், அப்பா வேலை முடிஞ்சாச்சு. சில விஷயம் நல்ல காரியம் பண்றதா வச்சுக்கோங்க, டிவிலாம் சமா சரி, ஸ்ரீகள்லாம் சாப்பாடு போய் டிவியை போட்டுருவான், ஏன்னா அன்னைக்கு ரசம் சரியில்லை காய் சரியில்லாம் தெரியாது, அதையும் தாண்டி கவனித்த ஆளும் உண்டு வச்சுக்கோங்க, அப்படியும் உண்டு, ரெண்டு பக்கமும் உண்டு. அப்ப ஒரு டிவி விஷயத்தை எல்லாத்தையும் மறக்க முடியும் அப்படின்னா தெய்வம் பகவத் விஷயத்தை ஈடுபட்டோம்னா அப்படியே எல்லாம் மறந்து போயிடும், நேரம் போகிறது தெரியாது. எத்தனை பேர் திருச்செந்தூர் நடக்கிறா இல்லையா, வைகாசி விசாகத்துக்கெல்லாம் எப்படி நடக்கிற அவ்வளவு தூரம், அதுக்காக டெய்லி ஒரு மாசமா நடைப்பயிற்சி, இங்கிருந்து திருச்செந்தூர் செல்வது எப்படி அப்படின்னு முதல்ல 1 கிலோமீட்டர் நடந்து பார்த்துட்டு அப்புறம் 2 கிலோமீட்டர் நடந்து பார்த்து அப்படி பிளான் பண்ணி ட்ரெயின் பண்ணியா போறா, யாரோ ஒருத்தர் பல வருஷமா போவா, நான் போறேன் நீங்க வாங்குவோ அப்படின்னு, உடனே அவளும் வரேன் அப்படின்னு முதல் தடவையா நடப்பா. திருப்பதிக்கு மலை ஏறும் போது பார்க்கணும், பல பேர் புதுசு புதுசா ஏறுவான், அதுக்கு ட்ரைனிங் எடுத்து முதல்ல சின்ன சின்ன மலையா ஏறி பழகிண்டு, அதுக்கப்புறம் அடுத்த பெரிய மலை ஏறி பழகிண்டு, அவர் திருப்பதியில பாதி மலை ஏறிட்டாப்பா இது வரைக்கும் எனக்கு முடியறது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இல்லையே கிடக்கிறதான் ஏறுறோம் இல்லையா, அது போல ஒரு உத்வேகம், இந்த உத்வேகம் தானா வந்துடும், இந்த பிள்ளைக்கு தானா வந்துடுத்து அவனுடைய ஹிருதயத்துல தெய்வம் தெரிஞ்சுடுத்து. 5 வயசு பிள்ளைக்கு 5 மாசத்துல தெய்வம் தெரிஞ்சுடுத்து, 5 மாசம் உள்ளுக்குள்ள அழகாக குஞ்சு கிச்சா வருதுன்னு தெரியணும், தங்கு சக்கரம் கதை பத்மம் எல்லாம் வச்சுண்டு அழகா சிரிச்சுண்டு பல 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 பலன்னு பகவான் அவ்வளவு சந்தோஷப்படுறான், அச்சோ இந்த பிள்ளை 2 வயசுல என்ன பிடிச்சு விடுத்தே அப்படின்னு சந்தோஷம். ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்து அவளை கட்டி அனுப்பிச்சு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு, ரொம்ப சமத்த குழந்தையா இருக்கு. அந்த மாதிரி நம்ம பகவானுடைய கோவிலுக்கு போனாலோ, பகவன் நாமத்தை சொன்னாலோ, பகவான் திருவடியில போய் சேவிச்சாலோ, அவனை பத்தி நினைச்சாலோ, அவனை பத்தி பேசினாலோ பகவான் குஷி ஆயிடுறான், பரவாயில்லையே என்னையே நினைச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறான். ஆச்சரியம், உள்ள அப்படி காட்சி கொடுத்துட்டான், உள்ளையும் காட்சி கொடுத்துட்டு வெளியிலையும் காட்சி கொடுக்கறான், எல்லாம் டபுள் டபுள் தான், பகவான் போயாச்சுன்னா எல்லாமே அத்தனை விதவிதமா கொடுப்பான் பகவான். ஆச்சரியம், பகவான் ஜோரா உள்ளையும் காட்சி கொடுத்துட்டான், வெளியிலையும் காட்சி கொடுத்துட்டான். பகவான் தாக்குறாடே உள்ள இருக்கேன்டா வெள்ளையும் இருக்கேன்டா, உள்ள இருக்க பகவான் காட்டுறான் வெள்ள இருக்கேன் வெள்ள இருக்கேன் பாரு அப்படின்றான். அதையும் சிரிக்கிறேன், பகவான் அழகா டான்ஸ் ஆடுறாரு, எதோ கையெல்லாம் காட்டுறாரு, அந்தரியாமி பகவானை பார்த்துட்டு இருக்கா, பார்க்க வேண்டாமா, அந்த துருவனுக்குள்ள எந்த பகவான் இருந்து காட்சி கொடுத்தானோ அதே பகவான் தான் நம்ம அத்தனை பேருக்குள்ளயும் அப்படியே இருக்கான். துருவனுக்கு வந்து ஸ்பெஷலா வரல, நல்லா ஞாபகம், துருவனுக்கு அழகா காட்சி கொடுக்கிறார், செந்தாமரை பாதங்கள், கருணையில திருமேனி, அழகான முத்து முத்து விரல்கள், ஆச்சரியமான கணுக்கால்கள், தங்க தந்தை தங்க சலங்கை, அழகான முழங்கால்கள், முட்டி பருத்த தொடை, சுற்றிடைப்பட்டு பீதாம்பரம், அழகான நாபிக்கமலம், அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கைகள், 4 திருக்கைகள், தங்கு சக்கரம் கதை பத்மம், அழகான கருஞ்சங்கு கழுத்து, விதவிதமான மாலைகள், ஜோரான கொலகொலான் இருக்க கண்ண பிரதேசம், சந்திரன் போல பிரகாசிக்கக்கூடிய திருமுக மண்டலம், செங்கணிவாய், முத்து பற்கள், தீர்க்கமான மூக்கு, அது ஒரு புல்லாக்கு, செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலக்கம், சுருள் சுருளான கேசம், தலையில கிரீடம், காதல மகர குண்டலம். வர்ணிச்ச இல்லையா, எங்கேயோ இல்ல உங்களுக்குள்ள, உங்களுக்கு உள்ளே இருக்கான். எப்பொழுதும் நீங்க படுத்தா அவனை அப்படி படுத்துக்கணும், நீங்க உட்கார்ந்தா அவனை உட்கார்ந்துக்கணும், நீங்க நின்னா அவனும் நிக்கணும், நீங்க அழுதா அவனும் அழகும், நீங்க சிரிச்சா அவனும் சிரிக்கணும், நீங்க புலம்பினா அவன் சமாதானம் சொல்றான், நீங்க வருத்தப்பட்டா அது கவலைப்படாத தைரியம் கொடுக்கறான், நீங்க நம்பிக்கை அழைக்கும் போது நம்பிக்கையை கொடுக்கறான். எங்கிருந்தோ வரல, எல்லாம் உள்ளுக்குள்ளேந்தே, உள்ளுக்குள்ளேந்தே எத்தனையோ பேர் உடல் ஊனமுற்றவர்கள் இருக்கா இல்லையா, இப்ப அவளுக்கு எங்கேந்து ஒரு நம்பிக்கை, வெளியிலேந்து மற்றவா கொடுக்கிற நம்பிக்கை, நம்ம எல்லாம் அவளை ரொம்ப கேவலதானே படுத்துறோம் பல இடங்கள்ல பாக்கிறோம். அப்ப அவளுக்கு நம்பிக்கை எங்கேந்து வருதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தெய்வம். இப்ப அவளுக்கு உடல் ஊனமுற்றவர்கள், ஆனா அவளுக்குள்ள இருக்கிற கண்ணன் ஊனமுற்றவன் இல்லை, பூரணமா இருக்கான், உள்ளுக்குள்ள பூரணமா இருக்கான். ஒரு பாட்டே உண்டு, ஒரு கொஞ்சம் கால் நடக்க முடியாதவர் இந்தி இந்தி திருப்பதி போறார், அவனை பார்த்து சில பேர் கிண்டல் பண்றா, இப்படி இந்தி வந்து நீ போனமா அப்படின்ற. அப்ப அவர் சொல்ற, நான் போனலா இருந்தா என்ன பகவானும் போனலோ அப்படின்ற. ஆச்சரியமா, பாம்பு போனலா இருக்கிறனா வளைஞ்சு வளைஞ்சு போன விஷமும் வளைஞ்சு வளைஞ்சிருக்கா இல்லையே, அதனால என் சீனிவாசன் ஒசத்திதான் அப்படின்னு. என் உடம்பு தானே இந்தி இந்தி நடக்கிறேன், உள்ளுக்குள்ள இருக்க பிரபு நன்னா தானே இருக்கான் அப்படின்னு. அப்ப அந்த பகவான் பூர்ணம், பூர்ணமான பிரம்மம், பூர்ணமிதம் அப்படின்றோம் இல்லையா, பூர்ணம். புத்தியில குறையுடையவனா இருக்கலாம், வாக்குல குறையுடையவனா இருக்கலாம், ரெடி பக்தியில குறையுடையவனா இருக்கலாம், பக்தியே இல்லாத நாஸ்திகனா கூட இருக்கலாம், ஆனா அவனுக்குள்ளேயும் தெய்வம் பூரணமா இருக்கு. கனகாசன விஷயம் சொன்னேன் இல்லையா, பூரணம் கரெக்டா. உங்களுக்கு எந்த சொத்துல வேணா குறைவு இருக்கலாம், படிப்புல குறைவு இருக்கலாம், புத்தியில குறைவு இருக்கலாம், அப்படி அழகில குறைவு இருக்கலாம், குடும்பத்துல குறைவு இருக்கலாம், நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள்ல குறைவு இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பகவான் கிட்ட குறையே கிடையாது. ஆண்டாள் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அவன் மாட்டுக்கார குடும்பத்துல இருந்தாலும் அவளுக்குள்ள இருக்க கண்ணன் பூரணமா இருக்கான், பிராமண குலத்துல இருந்தாலும் அவளுக்குள்ளேயும் பூரணமா இருக்கான். உண்மையே தெரியாத ஒரு காட்டு வாசி இங்கயோ காட்டுல இருக்கான் பாருங்க, அவனுக்குள்ளேயும் அந்த தெய்வம் பூரணமா இருக்கு. இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் செல்போன் இருக்கும், எல்லாருக்கும் ரேஞ்ச் கிடைச்சுதானே இருக்கு, அதோட வித்தியாசம் இல்லையே, எல்லாருக்கும் ரேஞ்ச் தானே அப்படின்றோம் இல்லையா. அதே போல இப்ப மொபைல் போன் இருக்கு, சிம் இருக்குன்னா எல்லாருக்கும் டவர் கிடைக்கும், எல்லாருக்கும் ரேஞ்ச் கிடைக்கும்னா, அது போல பகவான் எல்லாருக்கும் டவரே இல்லாம ஒரு டவர் அவன் பாடு இருந்தே இருக்கான், எல்லா பக்கமும் அப்படி வந்துட்டே இருக்கு. அவனுடைய அனுகிரகம் எல்லா பக்கமும் காது கொடுத்து கேட்டு இருக்கான், எல்லா பக்கமும் கண்டுண்டு பார்த்துட்டு இருக்கான். அப்ப குறையில்லாத கோவிந்தன் துருவன் மனசுக்குள்ளேயும் பிறந்ததுலேருந்தே இருக்கார், நம்ம கூடவே இருக்கார். திடீர்னு ஒரு நாள் வந்து நுழையல துருவனுக்குள்ள, திடீர்னு வந்து நுழையல சரியா, உள்ளுக்குள்ளேயே இருக்கா. இவன் நாம ஜபம் பண்ண உடனேயே தெய்வம் காட்சி கொடுத்தது, இவன் வீட்டுக்குள்ள இருந்தபோது காட்சி கொடுத்தது, ஆனா அவன் கவனிக்கல. குரு சொன்னால் அந்த நாமத்தை ஜபிச்சா தெய்வம் காட்சி கொடுத்துடுது, காட்சி கொடுத்த தெய்வம் வெளியிலையும் நிக்கிற. அப்ப துருவன மாதிரி நீங்களும் தாம நாமம் ஜபிச்சேன்னா உங்களுக்கும் அதே தெய்வ தரிசனம் உண்டு. துருவத மாதிரி அஞ்சு மாசத்தை பார்க்க முடியும். வீட்டுக்காரத்துட்டு அவரே தான் வேலை சிட்டின்னு போட்டோம், நீ வாடு ஓம் நம பகவதே வாசுதேவா கொண்டாட்டி சண்டை போட்டோம், அது அப்படிதான் கண்டுக்க கூடாது. பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கலையா, அது அப்படிதான் பக்கத்துல சண்டை போட்டுக்கான, அது அவ்வளவுதான். எல்லாம் ஓரம் தள்ளுங்க, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எனக்கும் துருவன மாதிரி பார்க்கணும் ஆசை, ஆசை இருந்துடுனா முயற்சி வந்துடும், முயற்சி வந்துடுதுன்னா தெய்வம் கிடைச்சிடும், வேற ஒண்ணுமே வேண்டாம். பாகவதம் கேட்கணும் ஆசைப்பட்டவரை வீட்டில் நீங்க கிளம்ப முடியும், நீங்க ஆசைப்பட்டு ஆசை வரணும்னு வந்த ஆசை. இப்ப நீங்க வந்து உங்களுக்காக அழகா சேரெல்லாம் போட்டு, நீங்க வந்து சேரெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து பத்திரமா போட்டு வச்சுட்டு இல்லையே. அப்ப இங்க வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடத்த பகவான் வச்சிருக்கான் இல்லையா, அப்ப வந்து உட்காந்துருக்கீங்க இத்தனை பேரும், நீங்க பாட்டுக்கு வந்து அழகா எங்க இடம் கிடைச்சது உட்காந்து. அப்ப நீங்க வரப்போறேன்னு தெரிஞ்சு உங்களுக்காகவே ஒரு சேர ரெடி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா எவ்வளவு கிருபை பகவான். அப்ப ஒரு சேர ரெடி பண்ற பகவானுக்கு வாழ்க்கை நடத்த தெரியாத உங்களுக்கு ஒரு சேர் அங்க பிடிச்சி உட்கார வச்சு ரெடிக்கிற உட்காந்து உங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து இந்த இடத்துல இது அப்படிங்கிற சொல்லி அந்த இடத்துல உங்களுக்காக அவர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. யாருக்கும் அந்த இடத்துல உட்காரணும்னு தோணலி, அது ஒண்ணு இருக்குல்ல, யாரா உட்காந்தா வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா. அப்ப நீங்க உட்காரத்துக்காக அந்த சீட்ல யாருக்கும் உட்காரணும் தோணல பாத்தலா, ஏன் தோணலைன்னா நீங்க வரப்போறேன்னு சொல்லி அந்த இடத்துல அவன் உட்கார்ந்து இருக்கான் உங்களுக்கு முன்னாடி, உங்க பாகவத சீட்ல அவன் உட்கார்ந்து இவன் வருவான், இங்க வந்து இவ உட்காரணும் அப்படின்னு அவங்களுக்காக உங்க சீட்டை ரிசர்வ் பண்ணிட்டு கண்ணன் உட்கார்ந்துருக்கான. வாழ்க்கைய நடத்த மாட்டானா? நடத்துவான். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது, சீட் ரிசர்வ் பண்றது, நமக்கு டிக்கெட் நம்பர் எல்லாம் தெரியாது, சீட் நம்பர் தெரியாது. எத்தனையோ பேர் ட்ரை பண்றான், நமக்கு ஏன் அலர்ட் ஆகுறனா, இந்த இடத்துல இவா இங்கேருந்து கிளம்பி பன்றியபுரம் போறா, இவாளுக்கு இந்த இடம் வேணும், இவா பிருந்தாவனம் போகிறா, இவாளுக்கு இடம் வேணும்னு அவன் தீர்மானம் பண்றான். அங்க பன்றியபுரம் போனோம், ரெண்டு பஸ் புக் பண்ணிட்டு இருந்தோம், எங்க சோலாப்பூர்ல இருந்து பன்றியபுரம் போறதுக்கு. அன்னைக்கு அந்த ரெண்டு பஸ் வேணும் நாங்க புக் பண்ணோம், அது ரெண்டு பஸ் காத்துட்டு இருக்கு, எங்க நாங்க போறதுக்கு முன்னாடி அங்க பஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னா பாண்டங்க முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரெண்டு பஸ் அந்த ரெண்டு டிரைவர் அந்த கண்டக்டர் எல்லாம் ரெடி பண்ணி வண்டி போறதுக்கு, அந்த வண்டி வர்றதுக்கான ரோடு எல்லாம் ரெடி பண்ணி உட்கார வச்சு அங்க தங்கறதுக்கான ஒரு ரூமையும் கட்டி வச்சு இவ்வளவும் பண்ணிருக்கா அப்படின்னா நாங்க போய் ரூம் கட்டிட்டு போய் நிக்கலையே. நாங்க இப்பயோ இப்ப போற 2014 போறோம்னா அது இன்னைக்கோ அந்த ரூம் கட்டி கட்டி வச்சிருக்கா. அப்ப அந்த மாதிரி எல்லாமே பிரபு தயார் பண்ணி வச்சிருக்கான். எங்கேந்து தயார் பண்றான்னா உங்க உள்ளுக்குள்ள உக்காந்துட்டே தயார் பண்றான். எங்கேந்தோ தயார் பண்ணல. அப்ப துருவனுக்குள்ள இருக்கக்கூடிய அதே பகவான் பூரணமா உங்களுக்குள்ளயும் இருக்கான். இப்ப துருவன மாதிரி பக்தி பண்ணா உங்களுக்கும் காட்சி கொடுத்துருவோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே நியமமே கிடையாது. பாகவன் எதுக்கு கேட்கணும்னா, ஓ அவ அப்படி பண்ணிருக்காளா, அப்ப அவ பண்ணத நான் பண்ணணும், பண்ணி ஆச்சுன்னா எனக்கும் அது உண்டு, அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற ஒன்னும் ஸ்பெஷலா நீங்க பண்ணதே வேண்டாம். துருவன் ஜோரா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம் ஜபிச்சா உள்ளுக்குள்ள காட்சி கொடுத்தா, திடீர்னு உள்ளுக்குள்ள காட்சி கொடுத்த பகவான் காணலையேன்னு பார்த்தா வெளியில நிக்கிறான். பிரத்யக்ஷமா அப்படி தூக்கி வாரி போட்டது பார்த்தா வெளியில நிக்கிறான் பக்கத்துல, அப்படி உத்து பார்த்து துருவன் பார்த்தா, ஹா பிரபோ, பேசக்கூட முடியலையா. பகவானே சங்கத்தை எடுத்து கண்ணத்தை அப்படியே தடவி விட்டுட்டான். தடவினோட ஸ்லோகம் சொல்றான், யோ அந்த பிரவிஷ்ய, ரொம்ப அழகான வார்த்தை, யோ அந்த பிரவிஷ்ய, எனக்கு உள்ளேந்து என்ன தூண்டுறவன் நீதானேப்பா, நீ தூண்டுறதுனாலதானே நான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு ஜபிக்கிறேன், நீ தூண்டுறதுனாலதானே நான் கை கூப்பிடுறேன், நீ தூண்டுறதுனாலதானே நமஸ்காரம் பண்றேன், நீ தூண்டுறதுனாலதானே உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீதான் எல்லாத்தையும் பண்றான்னு ஸ்தோத்திரம் பண்ண. பகவான் அழகா ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணா 36,000 வருஷம் பூமியில சௌக்கியமா இருந்தா குழந்த கவலையே படாத, அதன் பிறகு உனக்கு ஒரு துருவ மண்டலம் வச்சிருக்கேன், வைகுண்டம் எல்லாம் இருக்குன்னு. இவ்வளவு தூரம் துருவன் அடைஞ்சதுக்கு சுனீதி பண்ண ஒரே பிரார்த்தனை தான், ஒரே ஒரு தடவைதான் பிரார்த்தனை, நான் திரும்பி திரும்பி கூட பண்ணல. வாசுதேவா, இவன் உன்னுடைய குழந்தை, அவனை நீ பாத்துக்கோ, அவ்வளவுதான். அவன் நன்னா இருக்கணும், அவன் கண்ணால நான் பார்க்கணும், நமக்கு வேணும். பிள்ளைகள் நன்னா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், எல்லா விதத்திலையும் நிம்மதியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், குறை ஒன்றும் இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான் நமக்கு ஆசை. சுனிதி அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணா பகவான் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். துருவன் ஜோரா 36,000 வருஷம் பூமியில வாழ்ந்தான் பரித்யானத்தோட. திரும்பவும் 36,000 வருஷம் கழிச்சு அதே மதுவனத்துல போய் தபசு பண்றான். அழகா புஷ்பக விமானம் வந்து துருவன் கிளம்புறான். கூடவே அம்மா சுனீதியும் போறான். அவ்வளவு சிரேஷ்டம் துருவன். அப்ப 5 வயசு பிள்ளைக்கும் அனுகிரகம் உண்டு. அவன் அம்மாவை அப்பா ஒதுக்கி வச்சிருந்தா, அவனும் மாறி நல்லவன ஆனான். சுனீதியுடைய பொறுமை தோத்து போகல, அவள் பண்ண நாமஜபம் வீணா போகல. அப்ப பகவானே வா 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 வான் கதறணும். ரொம்ப அழகா நம்மாழ்வார் புளிங்குடி கிடந்து வரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்தில் நின்று தெளிந்த என் சிந்தையகம் கழியாதே என்னை ஆழ்வாய் என கருளி நலிந்த சீர் உலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப நீ காண வாராயே. நீ காண வாயேன்பா. எவ்வளவு அழகா படுத்துக்கான புளிங்குடி கிடந்து, திருப்புளிங்குடியில படுத்துண்டு புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து, வரகுணமங்கையில நத்தம் வித்தியாசமாக உட்கார்ந்துண்டு வைகுந்தத்துள் நின்று, ஸ்ரீவைகுண்டத்துல நின்று புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தையகம் கழியாதே. இந்த 3 ரூபத்தையும் மாத்தி மாத்தி உட்கார் இருக்கான உள்ள பெருமாளை ஜாலி அனுபவிச்சிருக்கார். திடீர்னு பார்த்து அவர் படுத்தாருன்னா உள்ளுக்குள்ள பெருமாள் புளிங்குடி பெருமாளை படுத்துட்டு இருக்காராம். அம்மாவை உட்காந்தாருன்னா வரகுணம் அங்கே வித்தியாசமாக உட்கார்ந்து இருக்கான். இவர் நின்னார்னா வைகுண்டத்துல நிக்கிற மாதிரி நிக்கிறான். புளிங்குடி கிடந்து வரகுணம் அங்கே இருந்து வைகுண்டத்துள் நின்று தெளிந்த என் சிந்தையகம் கழியாத என்னை ஆழ்வாய் எனக்கருள். என்னை ஆளக்கூடியவன் நீதானேப்பா, என நீதானே ஆண்டு இருக்கா. என்னை ஆழ்வாய் எனக்கருளி நலிந்த சீர் உலகம் மூன்றுடன் வியப்ப மூணு லோகம் வியக்கும்படியா. நலிந்த சீர் உலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப ஆனந்தம் ஆடி பாடி பகவான் வரான். அஞ்சு கிழ சேவைக்கு வைகுண்டபதி வரான். எவ்வளவு ஆட்டம் ஆடுறோம், பெருமாள் வரார் 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 அப்படின்னு நின்றாடி நாங்கள் அழகா நாங்கள் கூத்தாடி நின்றார்த்த பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப. அழகா மேகத்துக்கு நடுவில் ஜோரா ஒரு பவளத்தை பதிச்சா மாதிரி உடைய செங்கனிவா. பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப ஒரு நாள் நீ காண வாராயே. என்ன பார்க்க வாயேப்பா வாயே. இப்ப நம்மாழ்வார் சொல்றாரு, அதனாலதான் நவதிருப்பதி பெருமாள் ஒன்பது கிலோ சேவைக்கு தேடிந்து வர நான் வரேன் 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 வரேன். அப்ப அந்த மாதிரி குருவானுக்கு வந்த பிரபோ எனக்கும் வா, நீ காண வாராயே. நாங்கள் கூத்தாடி நின்று ஆர்ப்ப பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப நீ காண வாராயே வாயேப்பா. என்ன பார்க்க வாயே, நானும் உனக்கு வேண்டப்பட்டவன் தானே, நானும் உன் குழந்தை தானே, நான் துருவ சரித்திரம் கேட்டுக்கே எனக்கு நீ வா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சத்தியமா சுவாமி வருவான சந்தேகமே வேண்டாம். இந்த துருவ சரித்திரத்தை ஒரு குழந்தை கேட்டுட்டான், சின்ன பையன் ஒரு கேட்டு அஞ்சு வயசு பையன் கேட்டோன்னே அவனுக்கு தோண்டி போயிடுது. ஆஹா நானும் துருவனை மாதிரி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்பாவும் நல்ல பக்தர் பாகவதோத்தமர். அழகா ஜோரா ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம கிளம்பிடுது அஞ்சு வயசு பிள்ளை. எப்படியோ விசாரிச்சுண்டு பிருந்தாவனம் வந்துட்டான். பிருந்தாவனம் 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 ஜோஸ்தே போல்லோ பிரேம் சே போல்லோ யாச்சே போல்லோ பிருந்தாவனமே பர்சானாமே ராதே ராதே ஷாமிலாதே பிருந்தாவனம். அப்படியே சொல்லிதான் ஒரு நாள் பிருந்தாவனம் நிச்சயமா பகவான் கூட்டிட்டு போயிடுவான். அந்த குருவன் கதையை கேட்டு அந்த பிள்ளை ஓடி வந்துட்டான் பிருந்தாவனத்துக்கு. வழி நடந்த கலப்பு பசி தாகம் பிருந்தாவனத்துக்குள்ள நுழைஞ்சா ஒரு தமாள மரத்தை கீழே அப்படியே விழுந்துட்டான். அஞ்சு வயசு பிள்ளை சுருண்டு விழுந்துடுச்சு. எல்லாரும் பார்த்தா சரி யாருடைய பிள்ளை நினைச்சு போயிட்டே இருந்தான். அண்ணன் ஆகாரம் இல்லாம மூணு நாள் மயக்கத்திலேயே கடந்தான் குழந்தை. மூணு நாள் மயக்கத்திலேயே இருந்தான். துருவ சரித்திரத்தை ஞாபகம் வச்சுண்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு அந்த ஈர ஸ்வரத்துல புலம்பின் இருந்தான் குழந்தை. மூணு நாள் அன்ன ஆகாரம் இல்லை. சமாள மரத்துக்கு பிருந்தாவனத்தில் அப்படி அழுது 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய புலம்பின்றே இருந்தான். அப்ப எதிர்ச்சியா ராதிகா ராணி வந்துட்டான். பிருந்தாவனத்தை அவ்வாறு தோழிகளோட அலைவா, மற்றவா கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஓடி வந்தா பார்த்தா இந்த குழந்தை ஏதோ முழுமுழுக்கிறது அப்படின்னு காது பக்கத்துல கொண்டு வச்சு கேட்டா. இந்த குழந்தை ஓம் நமோ பகவதி வாசுதேவாய அப்படின்னு புலம்புறது ஈனஸ்வரத்துல. ஓம் நமோ பகவதி வாசுதேவாய ஓம் நமோ பகவதி வாசுதேவா இவ்வளவுதான் அந்த குரல் உள்ள போயிட்டே இருக்கு. ராதிகாராணி பார்த்தா அப்படியே தூக்கி மடியில போட்டுட்டா, தூக்கி மடியில போட்டுட்டா ராதிகாராணி. போட்டு அந்த குழந்தை அப்படி தடையை கொடுத்தா, அதுக்குள்ள ஒரு தோழி பால் கொடுத்தா. ராதிகா ராணி அழகா அந்த குழந்தைக்கு வாயில பால் ஊட்டினா, ஞான சம்பந்தத்துக்கு பால் ஊட்டினான்னு அந்த மாதிரி பால் ஊட்டினா. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து பார்த்தா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற கண்ணை முடிச்சு பார்த்தோம்னு நம்ம காத்தால எழுந்தோம்னு அது வருதா வந்தா சந்தோஷம். உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோன்களும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பெயர். காந்திஜிக்கு வந்தது இல்லையா நெஞ்சில மாறு உடனே குண்டு பட்ட உடனே ஹே ராம் வருமா? குசு கடிச்சாலே வரமாட்டேன். நெஞ்சில குண்டு பாயும் போது வருமா? அவளை ஜபிச்சா தானே வரும், சும்மா வந்துடாது. ஹே ராம்னு வரும். நீ ஸ்வரத்துல வரணும். ஒண்ணுமோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாசுதேவாய ராதிகாரானே அழகா தடவி கொடுத்தா. இந்த குழந்தை கேட்கிறேன், நீங்க யாரு? அம்மா மாதிரி என்ன லாலனம் பண்றே, நீங்க யாரு? ராதிகாராணி சிரிச்சா, நான் இருக்கட்டும், நீ யாருடா பயில? நான் அந்த ஊர்லே இருந்து வரேன். நான் துருவன் அண்ணாவோட கதை கேட்டேன். துருவன் அண்ணா கதை கேட்டான் பயக்கல. துருவன் அண்ணா கதை கேட்டேன். எனக்கு துருவண்ணா மாதிரி கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசை. அவருக்காக வந்தேன், அப்படியே அங்க வந்தேன். பசி அப்படியே விழுந்துட்டேன், அப்படியே கடந்தேன். சரி நீங்க யாரு? அவர் சிரிச்சா, நானா? நான் யாரா இருக்கேன் நீ சொல்ல அப்படின்னு. தெரியாது எனக்கு, கிருஷ்ணாவை பார்க்கணும். நீங்க எனக்கு கிருஷ்ணாவை காட்டி கொடுப்பேளா? ராதிகா கிட்ட நேரடியா கேட்கிறேன் குழந்தை. ராதிகா எனக்கு சிரிச்சா, கட்டாயம் காட்டுறா குழந்தை, என் தரிசனம் மீன் போகவே போகாதுரா. அவன் கேட்டா, சரி நீங்க யாரும் சொல்லுங்கோ. ராதிகா சிரிச்சுலே சொன்னான், நான் தான் ராதிகா. ராதே கிருஷ்ணா, அந்த ராதே நீங்க தானா? அது கேட்கறது ராதே கிருஷ்ணா சொல்லுவோம். அந்த ராதே நீங்க தானா? ராதிகா சிரிச்சா, நான் தான். ராதா மாதாவா? ராதிகா தேவியா? கிருஷ்ண பத்னியா? ராதிகா சிரிச்சா, கவலையே படாத, சீக்கிரத்துல உனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணா அப்படின்னு அடுத்த கஷணம் பிரபு ஓடி வந்துச்சான். அதெல்லாம் ராதே 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 ராதேன்னு பிருந்தாவனத்துல புலம்பிங்க இருக்கா. ஜோரா சொல்லு, அழகா சொல்லு, அன்பா சொல்லு, ஆசையா சொல்லு, இங்கேயும் சொல்லு, அங்கேயும் சொல்லு, எங்கேயும் சொல்லு, இப்பாவும் சொல்லு, எப்பாவும் சொல்லு. ராதே ராதே, கண்ணன் வாரான், அன்பை தாரான். ராதே 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 ராதே. அவள் ஒரு தடவை கிருஷ்ணாவும் கொடுத்துடுறேன், கண்ணன் பிரத்யட்சமா வந்து காட்சி கொடுத்துட்டான். ராதா சொன்னா, கிருஷ்ணன் கேட்டா, ஏய் எப்படி ராதே, எப்படி கூப்பிட்டாய்? இந்த பிள்ளை உன்ன பாக்கணும்னு சொன்னான். யார் இந்த பையன்? துருவனுடைய கதையை கேட்டு உன்னை பாக்கிறதுக்கு வந்துட்டான். அப்படியா? துருவனை தடவின மாதிரியே கை கொண்டு அவன் கண்ணத்தையும் தடவிட்டார் பெருமாள். துருவ சரித்திரம் அவ்வளவு வசதி. அப்புறமே கிருஷ்ணன் கண்ணத்தை தடவி விட்டுட்டானா? அந்த குழந்தை கண்கள் ஆனந்த வாசம். ஆஹ், இப்படிதான் துருவண்ணாவை தடவினான்னு கேட்டேன். அவன் வாய திறந்து கேட்கல. ராதிகா சொல்லிட்டு பகவான் அவன் கண்ணத்தை தடவி கொடுத்துட்டான். துருவனுக்கு புல்லாங்குழல் பாஞ்சன்யம் தங்கினால தடவினா, இவனுக்கு புல்லாங்குழல்னால தடவிட்டான். உடனே ராதையும் கிருஷ்ணன் திருவடியில் விழுந்தா நமஸ்காரம் சொன்னா. அவ சொன்னா, குருவை காண்பிச்சு கொடுக்கணும், அவர் சொல்றத கேளு, இங்கேயே இருந்துட்டார். உடனே ஹிதஹரி வம்ச மகாபிரபு அப்படின்னு ஒருத்தர் கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சா. அவர் குழந்தைக்கு பகவன் நாமத்தை உபதேசம் பண்ண, பிரத்யட்சமா பகவானை பார்த்துட்டான்னு சொல்லு. அவர் கூடவே இருந்தா நிறைய பகவத் விஷயம் எல்லாம் கத்துந்தான். குருவதாசன்னே அவனுக்கு பேர் வந்துடுச்சு அந்த பிள்ளைக்கு. இந்த பிள்ளைய காணும்னு அப்பா தேடிட்டு பிருந்தாவனம் தான் போயிருப்பான்னு வந்துட்டார். பிள்ளையும் கிடைச்சுட்டா. அவ எல்லாருமா பிருந்தாவனத்திலேயே வாழ்ந்து பிருந்தாவனத்திலேயே கிருஷ்ணனோட ஐக்கியமாயிட்டேன். அப்ப அந்த துருவ சரித்திரம் சத்தியம். கலியுகத்தில் நடந்த விஷயம் இது. இந்த துருவதாசனுடைய கதை கலியுகத்தில் நடந்தது. அப்ப அந்த ஆசை அந்த பக்தி இருந்துடுக்குனா போதும், நீ காண வாராயே பாப்பா அப்படின்னு கேட்டெல்லாம் வந்துடும். அப்படி அந்த துருவனுடைய சரித்திரம் சத்தியம். அப்ப அந்த துருவனை மாதிரி உங்களாலையும் பகவான பார்க்க முடியும் ரெடியா? கணக்கு பண்ணி பாக்கலாமா? 5 மாசம் இன்னில இருந்து ரெடியா? நீங்க என்ன தேதி? 25-26 முதல்ல அது முடிவு பண்ணுங்க. 25 மே மாசம் இன்னிலேருந்து 5 மாசம் பாத்துருவோமா? அவாவா எங்கெங்க இருக்கிறதோ அங்க 5 மாசம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி தான். அதுக்கு முன்னாடி வேணாலும் பாக்கலாம். துருவதாசம் பாத்திருக்கா இல்லையா? துருவன் தான் 5 மாசத்துல பார்த்தோம். துருவதாசம் 5 மாசம் ஆகல. என்ன கவனிச்சுக்கோங்க, துருவனுடைய சரித்திரத்தை சத்தியம்னு நம்பி அதையே நாம ஜபிச்சுண்டு இத்தனைக்கு அவனுக்கு வந்து யாரும் தனியா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயேன்னு உபதேசமே பண்ணல. துருவன் ஜபிச்சான்றத கேட்டுட்டு அவன் ஜபிச்சான். அப்ப அவன் ஜபிச்சான், பிருந்தாவனம் போனான். அப்ப இப்ப நம்ம ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜபிப்போம். அப்ப பிருந்தாவனம் கண்ணனே அழிச்சுட்டு போவான். அப்ப அங்க போய் பார்த்துருவோம் சரியா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. துருவனாகவே நினைச்சுண்டு ஜபிங்க. எனக்கு துருவன மாதிரி இவனுடைய காட்சி வேணும், நான் பிருந்தாவனத்துக்கு வரணும், என்ன பிருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு போ. உங்ககிட்ட பைசா இருக்கா, உடம்பு முடியுமா, வீட்டுல பர்மிஷன் கொடுப்பாங்களா, எதையும் யோசிக்க வேணாம். எனக்கு பிருந்தாவனம் வரணும், நீ அழிச்சுண்டு போ, காட்சி கொடு, அவ்வளவுதான். வீட்டுக்காரர் விடுவாரோ, ஆபீஸ்ல லீவு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, ஒண்ணுமே யோசிக்க மாட்டேன். நீங்க பாட்டுக்கு நாமஜபம் பண்ணுங்கோ, மற்ற எல்லா பிளானும் அவன் பண்ணும். துருவதாசனுக்கு பிருந்தாவனம் வரத்துக்கு சக்தியையும் பலத்தையும், 5 வயசு பிள்ளைக்கு பிருந்தாவனம் நடந்து போற சக்தி அவன் தானே கொடுத்தான். யோ அந்த பிரவிஷ, அவ பிரார்த்தனை பண்ணேள் அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க அந்த குறைவொன்றும் இல்லாத கோவிந்தனே எல்லா வழியும் பண்ணி பிருந்தாவனத்துக்கு அவனை நீ வந்தா மட்டும் போகும்னு ஐஷ்யப்படும். அவ்வளவு சமத்து. பண்டிரிபுரத்துக்கு எல்லாரும் போகணும். அவா பண்டிரிபுரம் பாக்க, எங்க தங்க போறோம், என்ன சாப்பாடு ஒண்ணுமே தெரியாது. ஆனா சுகமா எல்லாம் கிடைச்சது அப்படின்னா எல்லாம் பாண்டரங்கன் டிசைட் பண்ணும். அந்த மாதிரி பிருந்தாவனத்துல பாண்டரங்கன் டிசைட் பண்ணாலே ஜோரா இருக்கும்னா ராதிகா ராணி கேட்கணுமா? ராதாராணி டிசைட் பண்ணானா அவ்வளவு அழகா இருக்கும். அப்ப அந்த ராதாராணி இடத்துலதான் பிரார்த்திக்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, என்ன பிருந்தாவனம் அழிச்சுட்டு போப்பா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, என்ன பிருந்தாவனம் அழிச்சுட்டு போப்பா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, என்ன பிருந்தாவனம் அழிச்சுட்டு போப்பா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஹே ராதே எனக்கு கிருஷ்ண தரிசனம் வேணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஹே ராதே ராதே நான் உன்னை பார்க்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நீயும் கிருஷ்ணமா எனக்கு காட்சி கொடுக்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, கிருஷ்ணா பிருந்தாவனத்துல உடைய லீலைகள் எல்லாத்தையும் நான் பார்க்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, கிருஷ்ணா என்னையும் உன்னுடைய கோபிகள் கூட்டத்துல பக்தர்கள் கூட்டத்துல ஒருத்தரா ஒருத்தியா சேர்த்துக்கோ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, உன் பிருந்தாவனத்துல நான் தங்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, உன்னுடைய பிருந்தாவனமே மனசா மாறணும், மனமே பிருந்தாவனமா மாறணும். கிருஷ்ணா எனக்கு உள்ளையும் காட்சி கொடு, வெளியிலையும் காட்சி கொடு. துருவனுக்கு காட்சி கொடுத்தா மாதிரி, துருவதாசனுக்கு அனுகிரகம் பண்ணா மாதிரி, அடியாளுக்கும் அனுகிரகம் பண்ணு, அடியனுக்கும் அனுகிரகம் பண்ணு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இதே மாதிரி பிருந்தாவனத்துக்கு வரணும், மதுவனத்துல நான் இருக்கணும். இதே மாதிரி அங்க உட்காந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நான் சொல்லணும், நீ காட்சி கொடுக்கணும், நான் பார்க்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அப்ப நிச்சயமா பகவான் அழிச்சுட்டு போவான். அப்படிதான ஜபிச்சோ, ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி பாண்டுரங்கா பண்டரிநாதா விட்டலான்னு ஜபிச்சோம். பகவானுக்கே கொடுக்க முடியும், இனிமேல் நீங்க வராம என்ன இருக்க முடியாதுன்னு அவனையே பிளான் பண்ணி கூட்டிட்டு போனான் இல்லையா பாண்டரங்கன். சுகமா மூணு நாள் தங்க வச்சு எவ்வளவு அழகா காட்சி கொடுத்து குள்ள குளிர குடைந்து நீராட வச்சு குளிர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு அளவேருக்கு இதான் குளிர் அப்படின்னு தெரிஞ்சு. பன்றிபுரம் போயிட்டு வந்தா சொன்ன குளிர் விட்டு போயிடணும் இல்லையா, தூத்துக்குடி வந்தா இதெல்லாம் குளிரா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்ப குளிர் விட்டு போயிடும். அப்ப அவனிடத்துல இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டோம் இல்லையா, நிச்சயமா நடக்கும். இது கேரண்டி பண்றதுக்கு இன்னொன்னு சொல்லுவோம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேற வழியே இல்ல, கிருப பண்ணிய ஆசனம் சந்தேகமே வேண்டாம். அப்ப பாகவதம் சத்தியம், துருவதாசனுக்கு அனுகிரகம் கிடைச்சது அப்படிங்கறது பாத்திரம் இல்லையா. அப்ப உங்களுக்குள்ளேயும் அதே குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் பூரணமா இருக்கான். துருவனுக்கு அனுகிரகம், துருவதாசன அனுகிரகம், அதே அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. அப்ப இன்னிலே கனெக்ட் பண்ணிக்கோங்க, அஞ்சு மாசம் இன்னிலே இந்த அஞ்சு மாசம் இதே சத்தையோட இதே தியானத்தோட ராமானுஜ ஸ்மரணையோட ஜபிச்சுட்டே இருக்கும். அஞ்சு மாசம் கூட கணக்கு வேண்டாம், நீ சீக்கிரம் காட்சி கொடு காட்சி கொடு காட்சி கொடு காட்சி கொடு காட்சி கொடு, நீ இருக்கிற எனக்கு புரிய வை புரிய வைப்பா, ரொம்ப அழகா இருக்கு. பகவான சாபத்தோட கூட்டம் வச்சுக்கோங்களேன், கட்டாயம் பகவான் கிருப பண்ணுவான். இப்ப நான் மேல்கோட்டை போயிருந்தேன், ஜூன் மே 1st ரெண்டாம் தேதி போனேன், குழந்தையோட குருதி கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்த நாள் மேல்கோட்டை போனேன். மேல்கோட்டை கிளம்பின்னு இருக்கோம், எல்லாரும் கிளம்பி ஆச்சு, காத்தால கிளம்பிட்டோம். அப்ப எனக்கு மெட்ராஸ் போன், எங்க அம்மாவோட போன், இந்த மாதிரி பாட்டி தவறிட்டாரு, எங்க அம்மாவோட அம்மா தவறிட்டாரு. ஸோ எனக்கு மூணு நாள் சீட்டு உண்டு, கோவிலுக்குள்ள ஏற முடியாது. ஆனா நிறைய பேர் என் கூட சொந்தக்கார சில பேர்லாம் வந்ததெல்லாம் சிஷியா தான் வச்சுக்கோங்க, அவளுக்கெல்லாம் மேல்கோட்டை போகணும், தொட்டமல்லூர் போகணும்னு ஒரு ஆசை. நான் சொன்னேன், சரி நானும் என் மனைவி கோவிலுக்குள்ள வரல, நாங்க பாட்டு எங்க வாழ்ந்த ஓரத்தை உட்காந்துக்கிறோம், அட்லீஸ்ட் அந்த இடத்துக்காவது நாங்க வரோம் பகவத் கிருபேன்னு சொல்லிட்டு போனோம். தொட்டமல்லூர் போயிட்டு நேர மேல்கோட்டை, ராத்திரி 7:30 மேல்கோட்டைக்குள்ள நுழையிறோம் நாங்க. இதுல ஸ்ரீரங்கப்பட்டினம் எல்லாம் வேற போனோம், ஸ்ரீரங்கப்பட்டினத்தை காவிரியில தான் ஸ்நானம் பண்ணேன், எங்க பாட்டியோட இதுக்கு நான் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தான் தர்ப்பணமே பண்ணேன். கொற்ற மழையில ரங்கநாதன் அனுகிரகம், கொற்ற மழை மத்தவாள் உள்ள போய் சேவிச்சா, நாங்க வெள்ள மழையே ரங்கநாதனா சேவிச்சுட்டு காவேரியில குடிச்சுட்டு கிளம்பிட்டோம், நேர மேல்கோட்டை போனோம். காரே கருணை ராமானுஜன் சந்தேகமே கிடையாது. 7:30 எடுத்து நான் பசன்னா வாய்ப்பு நேரம் உள்ள ஓடுங்கோ, நேரம் உள்ள போங்கோ, உள்ள போனா நேர போனா பெருமாள் சன்னதி, வலதுகை பக்கத்து ராமானுஜ சன்னதி உள்ள போங்கோ, உற்சவர் இருப்பார் அவர் தான் செல்வப்பிள்ளை சம்பத்குமாரன், கடகடன் போங்கோன்னு சொல்லி வேலை விரட்டின் இருக்கேன். கால் அப்படியே துரு 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 ஓடணும்ன்றது உள்ள கோவில் ஓரத்தை வந்து நின்றுட்டு இங்கே உள்ள போங்க இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லிட்டு அழுகையா வந்துருச்சு. இவ்வளவு தூரம் வர வச்சுட்டு என்ன உள்ள வர வைக்கலையே, அவன் குழந்தை தானே, நான் தப்பு பண்ணிருக்கேன், அதெல்லாம் எனக்கு அப்படி நான் தப்பு பண்ணு தோணும், எனக்கு வர முடியலையே, எனக்கு வர முடியலையே, நான் வந்து உன்னை பார்க்க முடியலையே. சரி சந்தோஷம், அட்லீஸ்ட் மேல்கோட்டை வரைக்குமா ஐஸ்வந்திய, எங்கிருந்தாலும் நீ என்ன பார்த்துட்டு இருக்கிய, நான் உன்னை பாக்கறனா கூட நீ என்ன பார்த்தேன் உன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் உள்ள போனா ரொம்ப நேரம் ஆச்சு வரல. அப்புறம் சரி பார்த்துட்டு இருக்காங்க, அதனால கோவில் கதவு அடைச்சிருவேன், 8 கதவு மூடிடுவான். சரி சொல்லி வெள்ள நானும் என் மனைவியும் வேனில் உட்காந்து இருந்து, சரி சொல்லி வெள்ள இறங்கி நிற்கிறான் நின்று, நான் அவளை அனுப்பிட்டு திருப்பி வெள்ள வந்து நின்றுட்டு இருந்தேன். வேன் பக்கத்தில் கோவிலோட ஓரத்தில் ஒரு ஓரமாக நின்று இருந்தேன் நான் பாட்டுக்கு, அந்த இடத்துல வெள்ளைக்குள்ள போக வேண்டாம். திடீர்னு பார்த்தா ஒரு பல்லக்கு இப்படி கிராஸ் பண்ணிட்டு, இல்லை இந்த நேரத்தில் ஏதோ பல்லக்கு கிராஸ் பண்ணது, அங்கே இருந்தால் இன்னொரு பல்லக்கு, ரெண்டு பல்லக்கு எப்படி இல்லாமல் வரதோ, திடீர்னு பார்த்தா செல்வ பிள்ளை வெளியில் வந்துட்டு இருக்க, தூக்கி வாரி போட்டு எனக்கு ஒண்ணுமே புரியும் என்ன ஆயிருக்கீங்க அப்படின்னு. அந்த ரெண்டு பல்லக்கிலையும் ரெண்டு தாயார்கள், அன்னைக்கு பிரமேய கலகமா, ரெண்டு தாயாரும் பெருமாளை தொடர்றதுக்கு ஓடுவாளா, பெருமாள் அவர்கிட்ட தொட முடியாதபடி ஓடுவார் இந்த விளையாட்டு அன்னைக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல, திரு திரு முடிச்சுட்டு இருக்கேன், என்ன கிருப, அதான் கிருப, அழுகே வந்து இருக்கும், இந்த கிருப தாங்காதுப்பா, இவ்வளவுதான் கிருப பண்ணாது, நீங்களோ அதுக்கு வெள்ள ஓடி வந்துடுவார் பெருமாள் பல்லக்கார, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தெரியும் அப்படி போனா எப்படி போனா. அப்ப நான் ஒரு லேடிய கேட்டேன், என்னது இது ஏன் இப்படி என்ன ஆச்சு அப்படின்னு. அது இன்னைக்கு பிரணய கழகம் வசந்தோஷம் இல்லையா, அது நடக்கிறது சுவாமி, அதனால வெள்ள வந்திருக்க, தாயார் பெருமாள் தொட்டு விளையாடு ஓடி பிடிச்சி விளையாடுற விளையாட்டா, தாயார் பெருமாள் தேவையா வாழ்க்கை, ராத்திரி 8:30 to 8:45 இங்க ஒரு ஓடுறார் தாயார் பெருமாள், இப்படி குறுக்கு அந்த திருவழியா போற இந்த திருவழியா இவர் ஓட, ஜாலியா இருந்து வச்சுக்கோங்க, நான் மாதிரி திருவிழா நின்றுருக்கேன் பரவாயில்ல, திருவிழா நின்றுட்டு இருக்கேன், எனக்காக ஒரு விளையாட்டு அசந்து போனேன் பகவானோட கிருபை. சரி எல்லாம் பார்த்தா அப்படி பெருமாள் தாயாரும் ஒரு இடத்த வந்து நின்னா ஓரத்த நின்று நல்லா தரிசனம், அந்த விளக்கு வெளிச்சத்துல மேல்கொள்ள கூட்டமே இருக்காது, ஓரத்த நின்று அப்பா செல்வப்பிள்ளை கிருப பண்ணிட்டேன் பீவி நாச்சியாரும் திருவடியில சந்தோஷம். இருந்தாலும் என் ராமானுஜன பாட்டில அதுவும் இருக்க, ஐயோ சம்பத்புள்ள குமாரன்தான் பார்த்துட்டேன், இருந்தாலும் காரேஸ்வரனை ராமாயண குழந்தை ராமானுஜனை பார்க்கணும்னு தான் கூட்டு வந்திருக்கேன், ராமானுஜனுக்காக தான் வந்திருக்கேன். சரி அப்படி மாதிரி துடி குடுகுடு வெளில ஓடி வர்றாரு ராமானுஜன், தூக்கி வாரி போட்டது பல்லக்கராம, எனக்கு அழுகையே வந்தது. நான் சகோதரன் காரே அப்பதான் காரே கண்ணை ராமானுஜன் சொல்லிட்டு வேற ஊருக்கு போயிருக்கேன், தூத்துக்குடியில சொல்லிட்டு விட்டல் துடியில, விட்டல் துடியில சொல்ற எல்லாமே சத்தியம்னு ஞாபகம் இருக்கோங்க. அப்படின்னு காரே கருணை ராமானுசாய் கடலிடத்தில் ஆரே அறிபவர் நீ அருளின் கம்மியை டெய்லி சொல்லிட்டு இருந்தேனா, அன்னைக்கு அதை புலம்பு வச்சா ராமானுஜன் பாதுகாத்து சார் வந்துட்டேனா சந்தோஷமா, நான் உள்ள போய் இவாளை பார்க்க வேண்டி இருக்க எனக்கு போக முடியல, இவா வெள்ள வந்தா பாருங்க இந்த கிருபை உங்களுக்கும், நான் அப்படி குதிச்சேன் இந்த குழந்தைகள் குதி ஐயா அப்படி குதிக்கும் அந்த மாதிரி குதிச்சேன் நான் ராமானுஜரை பார்த்துட்டு. நான் நிஜமா ராமானுஜன் போதும் சொன்ன அதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம், சத்தியமா சொல்ல அதுக்கு மேல வேற என்ன இருக்கு. அப்புறம் வந்துட்டு விசாரிச்சேன் என்ன இத்தனை எட்டு மணிக்கு கோவில் அடைச்சிருவாளே ஏன் இப்ப இத்தனை நேரத்துக்கு உற்சவமா அப்படின்னு அவா சொன்னாரோ, நீங்க வேற அஞ்சரை மணிக்கு நடக்க வேண்டிய உற்சவம் இது, கொற்ற மழையினால சுவாமி வெள்ள வர முடியல அதனால எட்டே காலத்து வந்திருக்காரு. அழுதேன் நான் எட்டே கால் வரப்போறேன்னு தெரிஞ்சே எட்டே கால் தள்ளிங்கியோ, நான் வரப்போறது எனக்கு தெரியாது, நான் கோவிலுக்குள்ள போக முடியாது, நான் பார்க்க போறது இல்ல, சரி ஒரு மூணு நாள் கழிச்சு அப்புறமா போய்க்கலாம். இவ்வளவு பிளான் பண்ணி நான் பயின்று இருக்கேன், ஆனா அவர் ஒரு பிளான் பண்ணி அஞ்சே கால் உற்சவத்தை எட்டரை மணிக்கு மாத்தி வச்சு ரோட்ல நின்று என்ன பார்க்க வாசல்யத்தோட ஓடி வந்தார்னா அந்த கிருபை எல்லாருக்கும் புரியும். என் திறமைக்காக சொல்ல ராமானுஜர் சத்தியம், செல்வப்பிள்ளை சத்தியம், நாமஜபம் பண்ணா பகவான் தேடி வந்து கிருபை பண்ணுவான்ற குருவனுக்கு வந்தான் ராமானுஜா அகில குரோ பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரோ பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரோ பகவன் நமஸ்தே. ஆயுஷ மறக்க முடியாது, இதெல்லாம் மறக்கவே முடியாது. பண்டிரிபுரம் போன குருஜி அம்மா அந்த பக்கம் பரம போயிட்டா அடுத்த நாள் பண்டிரிபுரம். ஆனா நிஜமாரு அப்ப சுவாமி சத்தியம் அதுக்கு சொல்ல வர, அப்ப குருவனுக்கு அவரவரை வந்து காட்சி கொடுத்தார், துருவதாசன் அவரேதான் ஆயுஷன் போய் காட்சி கொடுத்தார். இல்ல இல்ல ஆல்ரெடி நான் பாங்கூர் அப்பதான் வண்டி கிளம்புறேன் வண்டி, சரி நாங்க பாட்டு ரூம்ல இருக்கோம் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ல எனக்கு வாய் வரல, ஏன்னா நான் சொன்னாதான் வாழ்க்கை தெரியும் சொல்லிட்டு போயிட்டேன், ஒவ்வொருத்த உட்காந்து போனோம். நான் நிஜமாவே அப்புறம் மூணு நாள் கழிச்சு திருப்பி மேல்கோட்டை போனோம், நல்லா பார்த்தா திருப்பி எதுக்கு போனோம் படி போயிடுச்சு, என்ன பார்த்தா ராமாவது வெளில வந்து தேடி வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷம். நிஜமாவே ஆயுஷ மறக்க முடியும். அப்ப நாமஜபம் பண்ணல உங்களுக்கு ஒரு தகுதியும் தெரிய வேண்டாம், திரும்பி திரும்பி அதான் சொல்ல வர, இது என் தகுதியை முன்னிட்டு கொடுத்த தரிசனம் இல்லை, நாம ஜபத்தினுடைய பலம் ராமானுஜான்னு சொன்னா நடக்கும்ன்றதுக்காக சொன்னேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு சொன்னா பிருந்தாவனம் என்ன பத்ரிகாசனம் என்ன வைகுந்தமே உண்டு, அப்புறம் என்ன அப்ப நடக்கும், அப்ப எனக்கு உண்டுன்னா உங்களுக்கு உண்டு அவ்வளவுதான், எனக்கு உண்டு உங்களுக்கு சத்தியமா உண்டு, அது உங்க தலையெழுத்து என் தலையெழுத்து உங்களோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அப்ப நிச்சயம் அந்த நாம ஜபம், அப்ப துருவன் சத்தியம் துருவதாசன் சத்தியம், அப்ப நாம ஜபம் பண்ணுவோம், நீங்க பாட்டு உங்க இருக்கிற இடத்துல இருந்து நாமஜபம் பண்ணிட்டு வாங்க, அப்ப எனக்கு என்னெல்லாம் உண்டு அத்தனையும் உங்களுக்கு உண்டு, அத்தனை கிருபையும் உங்களுக்கு உண்டு. அப்ப ராமானுஜ சத்தியம் துருவன் சத்தியம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சத்தியம் அப்படிதான் சொல்லிட்டே இருந்தா பண்டிரிபுரம் போவோம் போவோம் ஐஷன் போனானா இல்லையா, சில பேர் வர முடியாது, வர முடியாதுங்க ஸ்பெஷலா வேற ஏதோ வச்சிருக்கான் அது என்ன எனக்கு தெரியாது, அந்த அங்க போனாதான் தெரியும், சில பேர் வந்தாலும் சில பேர் வர முடியல, சேர்த்து வச்சு பகவான் கொடுப்பான். அப்ப பண்டிரிபுரம் போக வச்சான்னா ஐஷிண்டு போனான்னா பிருந்தாவனமும் ஐஷிண்டு போவான் உறுதி சத்தியம், பாகவதத்து மேல சத்தியம், நிச்சயமா பிருந்தாவனம் போவோம். துருவன் எந்த மதுவனத்தை நின்று பகவானை பார்த்தானோ அந்த மதுவனத்துக்குள்ள நம்மளும் போவோம், அங்கேயும் உட்காந்து துருவ விஷய உபன்யாசம் பண்ணுவேன், அங்கேயும் உட்காந்து நீங்க கேப்ப, அங்கேயும் நாம நின்று ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன் ஜபிப்போம், பாகவதம் சத்தியம் வீண் போகாது. சோ இப்ப பிருந்தாவனத்துக்கு எல்லாம் ரெடியா இருந்தோம். பிருந்தாவன் மேன். பர்தானாமே ராதே ராதே ஷாம்மி ராதே ஷாம்மி ராதே. நம்ம எப்ப பிருந்தாவனம் போறோம் காத்துருக்கார் நம்ம ஜீயர். நான் இப்ப கூட சொன்ன செப்டம்பர் 15 நான் பத்ரிகாசிரமம் போயிட்டு இருக்கேன் சுவாமி, அப்ப நம்ம விட்டு விட்டு எத்தனை பேர் வரா அப்படின்றாரு. நான் சொன்னேன் நான் ஒரு 20 நாள் போறேன், முதல்ல நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா வரல அழிச்சுட்டு போறேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, நம்ம பாட்டுக்கு போலாம், ஜனங்கள் கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு. அவரு உடனே பத்ரிகாசிரமம் அயோத்தியா பிருந்தாவனம் எல்லாம் பார்த்துடலான்ட்டார். நான் சொன்னேன் இவ்வளவு பெருசா பிளான் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதான் பெருமாள் பாட்டுப்பார் அப்படின்னு. இப்ப நம்ம கூட வரத்துக்கு ஜீயர் தயாரா இருக்காரா? பழிச்சுண்டு போகாம இருப்பான பகவான், கட்டாய அழிச்சுண்டு போவான். சரியா? அதனால ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்னைக்கு துருவ சரீரத்தோட பூர்த்தி பண்றேன், சீக்கிரத்துல கிருஷ்ணலீலா வரணும், அதுக்குதான் இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கேன். எப்படியும் நாளை கிருஷ்ணன் பிறந்துருவான்னு நினைக்கிறோம், ஓட்டிடலாம், அதுக்கெல்லாம் கட்டிட்டு பரவாயில்ல, கிருஷ்ணன் பிறக்கணும், கிருஷ்ணலீலா அனுபவிக்கணும். சரியா? துருவ சரித்திரம் ரொம்ப முக்கியமான சரித்திரம், அது உத்வேகம் கொடுக்கக்கூடிய உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு சரித்திரம். துருவ சரித்திரத்தை தள்ளிட்டு போகவே முடியாது. அதனாலதான் துருவதாசன் சரித்திரம் என்னுடைய அனுபவம் எல்லாம் கேட்க முடிஞ்சதுன்னா துருவனை கூட பக்தி பண்ணா போதும், துருவனை நினைச்சிருந்து பக்தி பண்ணாலே போதும், மத்தெல்லாம் பெருமாள் காத்துப்பார். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே 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 வாசுதேவாய.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ ஜய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ. ஜெய் ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டபதி சுவாமி கீ. ஜெய் போலோ சுவாமி நம்மாழ்வார் கீ. ஜெய் போலோ ஸ்ரீ பக்த துருவ மகாராஜ் கீ. ஜெய் போலோ துருவதாஸ் மகாராஜ் கீ. ஜெய் போலோ ஸ்ரீமத் பாகவத மகாபுராண கீ. ஜெய் போலோ விட்டல் குடி திருமந்திர நகருக்கு சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜாரா.